இன்றைய நாளுக்குரிய தியானத்திற்கென்று எடுத்துக் கொள்ளப்பட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, நன்றியை மறத்தல் என்றும் பாவம் என்கின்ற தலைப்புல நாம் இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு ஆதார வசனம் எங்க அப்படின்னா, 1 Samuel 12:24 திண்டுக்கல்லில் இருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் வேளாங்கண்ணி அவர்கள் தேவ செய்தியை வழங்கும்படி அழைக்கிறோம்.
கிறிஸ்துக்குள் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும், நம் அருமை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பான வாழ்த்துகளோடு திண்டுக்கல், தூத்துக்குடி, தஞ்சாவூர் என மற்றும் சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற பசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் உங்களுக்கு முன்பாக தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். நாம் இன்று தெரிஞ்செடுத்திருக்கிற தலைப்பு, நன்றி மறத்தல் என்னும் பாவம். இதற்கு ஆதார வசனம் 1 Samuel 12:1-25 உள்ள வசன பகுதிகள் வாசிக்கணும். ஆனா நம்ம ஆதார வசனம் மாத்திரம் வாசிக்கலாம். 24 நம்முடைய சப்ஜெக்டினுடைய ஆதார வசனம் 1 Samuel 12:24.
நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையால் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள்.
நீங்கள் எப்படியும் கர்த்தருக்குள் பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக அவர் பேசித்த வார்த்தைகள், இன்றைக்கு நாம் இந்த பாடத்தினுடைய முடிவுல இதை பத்தி நம்ம அதிகமாக பேசலாம். இப்போ சவுல் ராஜாவை முறைப்படி ராஜாவாக தெரிஞ்செடுத்ததுக்கு பின்னாடி அவருக்கு முடிசூட்டு விழா ஒன்று ஏற்பாடு பண்ணாங்க. ராஜாவாக தெரிஞ்செடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கும் முடிசூட்டு விழாவுக்கு இடையில ஏறக்குறைய 1 வருஷம் கேப் இருந்தது, இடைவெளி இருந்தது. அந்த முடிசூட்டு விழாக்கு அரேஞ்ச் பண்ண அந்த ஒரு கூட்டத்துலதான் சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட வார்த்தைகள் அது பேசுறார். இது வந்து ராஜாவா சில தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் முடிசூட்டுகள் விழா நடத்துறதுங்கிறது பொதுவாகவே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அது போலத்தான் அன்னைக்கு அங்க இருந்தது. ஒருவேளை சவுல் ராஜாவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின உடனேயே இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்களோ அதை காட்டிலும் மேலான சந்தோஷம் அவர் முடிசூட்டப்பட்ட விழாவில் தான் அவங்களுக்கு கிடைச்சு. ஏன்னா அதுக்கு இடையில ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில யாபேசில நடந்துட்ட ஒரு சில சம்பவங்கள், அந்த சம்பவங்களின் மூலமாக சவுலினுடைய செயல்பாடு, சவுல் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் வச்சிருந்தார் ரட்சிப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது அவரை ராஜாவா ஏற்படுத்தினதை காட்டிலும் அவர் ஒரு சில செயல்களின் மூலம் அவருடைய வல்லமை, அவருடைய திறமை எப்படி தேவன் வெளிப்படுத்தினார் அப்படிங்கறத பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். அந்த சமயங்கள்ல தான் சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே பேசுறது, அந்த 12 அதிகாரத்தினுடைய விஷயங்கள் எல்லாமே பேசுறத நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது அப்படியே நமக்கும் ஒவ்வொரு வசன பகுதிகளாக ரசல் ஒப்பிடுகிறார். ரெஃபரன்ஸ் நம்பர் 41:99 அதுல எப்படி ஒப்பிட்டு கொடுக்கிறாருன்னா, அதே போலத்தான். இப்போ சபையினுடைய தேர்வும் அதே போலத்தான். சபை முடிசூட்டப்படும் கர்த்தர் இயேசுவோட கூட மகிமையில. அன்றைக்கு சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கும். அப்போ அன்னைக்கு கிடைக்கிற சந்தோஷம் நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு சபை தெரிஞ்சோட்ட உடனேயே சபை பற்றின எண்ணம் தெரிஞ்சுட்டு, அதாவது 144000, அதை நான் சொல்றேன் திருமந்தை வகுப்பினர், இவங்களுடைய தெரிந்தெடுத்தலை பற்றி தெரிந்த உடனேயே கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் அவங்க முடிசூட்டுகிற அன்னைக்கு, அதாவது ஆண்டவரோடு அவங்க அந்த உடன் பங்காளர்களாக ஆகும்போது தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். ஏன்னா இதுக்கு இடையில சவுல் ராஜா செய்தது போல இவங்களும் இந்த சத்ருவினுடைய சத்ரு ஏற்படுத்தி வச்சிருக்கிற குருட்டுத்தனத்தை இவங்களும் போக்கிட்டு இருப்பாங்க இந்த சுவிசேஷ யுகத்துல. அப்ப அதுதான் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சபையினுடைய விஷயங்களை காட்டிலும் அன்றைக்கு அவங்க இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வெளிப்படும் போது அது மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரும் எல்லா ஜனங்களுக்கும். அதனாலதான் ஆகாய தீர்க்க தரிசனத்துலதான் நம்ம வசனங்கள் படிக்கிறோம், 2:7 வசனம் பரிச்சயமான வசனம் தான். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். விரும்பப்பட்டவர் சொல்லும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனா கூட அவரோட சரீர அங்கங்களும் கூட இருக்கும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் எல்லாராலும் விரும்பப்பட்டவர்களாக அன்னைக்கு இருப்பாங்க. அன்னைக்கு எல்லாருக்கும் முன்பாக செய்வாங்க, சந்தோஷமான ஒரு சூழல் வரும். இதை அப்படியே ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம். இங்க குறிப்பா நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த ஒரு பேச்சு, 1 Samuel 12 சாமுவேல் தீர்க்கதரிசி பேசுற விஷயங்கள், அவர் தன்னுடைய கணக்கை ஒப்பு கொடுக்கிறார் அல்லது ஒப்புவிக்கிறார் ஜனங்களுக்கு முன்னாடி. ஏன்னா இதுவரைக்கும் அவர்தான் நியாயாதிபதி, ஜனங்களை வழிநடத்துற விதம், ஜனங்களுக்கு நியாயம் தீர்த்த விதம் எல்லாமே. ஆனா இப்ப அந்த இடத்துக்கு சவுல் என்கிற ராஜா, புதிய ராஜா ஒருத்தர் வந்துட்டார் தேவனுடைய ஏற்பாட்டின்படி, ஜனங்கள் கேட்டுக்கிட்டபடி. அப்ப அந்த புது ராஜா வந்துட்டார். அப்போ இவருடைய பொறுப்பு அந்த இடத்துல நீங்குது. இது வரைக்கும் செய்துட்டு வந்த வேலையினுடைய பொறுப்பு அந்த இடத்துல நீங்குது. நீங்கும் போது இவர் என்ன செய்யறார்னா, எல்லாருக்கும் முன்பாக கணக்கை ஒப்பு கொடுக்கிறார். அப்பதான் கேக்குறாரு, நான் உங்ககிட்ட ஏதாவது பரிதானம் வாங்கினா, வேற ஏதாவது செய்தனா, என்ன காரியங்களாவது நான் பண்ணனா, அப்ப நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜனங்கள் முன்னாடி சாமுவேல் தீர்க்கதரிசி கேக்குறாரு. ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீங்க அப்படி எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி அவருக்கு நற்சாட்சி கொடுக்கறாங்க. கொடுத்த உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, பின்னாடி ஒருவேளை நீங்க மாத்தி பேசக்கூடாதுங்கிறதுக்காக சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த இடத்துல ராஜாவையும் முதலாவது தேவனையும் ராஜாவையும் இதற்கு நான் சாட்சியா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணக்கை ஒப்புப்பார். சாமுவேல் இஸ்ரேல் ஜனங்களை நியாயம் தீர்த்த அத்தனை வருஷங்கள்லயும் அந்த ஜனங்களுக்கு முன்னாடி அவருடைய உண்மையும் நேர்மையும் எப்படி இருந்துச்சுன்னா, ஜனங்கள் முன்னாடியே யாரும் அவரை குற்றப்படுத்த துணியில, அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையுமா இருந்துச்சான். இந்த வசனம் அப்படியே இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் அது பொருந்தும். எந்த விதத்துல பொருந்தோம்னா, ஒரு தகப்பனா இருந்தா தகப்பனுக்கு பொருந்தும், தாயா இருந்தா தாய்க்கு பொருந்தும், கணவனா இருந்தா மனைவியா இருந்தா பிள்ளையா இருந்தா மகனா இருந்தா மகளா இருந்தா எல்லாருக்கும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு பொருந்தும். எப்படி எப்படி பொருந்தோம்னா, அதே போல நற்சாட்சி. யாருக்கிட்ட முதலாவது யாருக்கிட்டா, குடும்பத்துலதான். அவர் தகப்பனா இருக்கிறாருன்னா அந்த தகப்பனுக்குரிய கடமையில ஒரு புது சிருஷ்டி, ஆவியால் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு சகோதரனும் அவர் தகப்பனா இருக்கிறாருன்னா, அவ தன்னுடைய குடும்பத்துல இந்த நற்சாட்சி எவ்வளவு வாங்கியிருக்கிறார்னு பாக்கணுமா. ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இருக்கு, ஏன்னா அது ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயமும் கூட, இருந்தாலும் முயற்சி பண்ணலாம். ஏன்னா தகப்பன் வந்து அந்த குடும்பத்தார் சொல்லணுமா, இவர் எங்க அப்பா எங்களுடைய குடும்பத்துக்காக நல்ல பராமரிப்பு செய்யறாரு, நல்ல நேரம் ஒதுக்கி கொடுக்கிறார், அவருடைய கடமைகளை எங்களுக்கு நிறைவா செய்யறாரு, எங்களை கவனிக்கிறதுல அவர் முக்கிய பங்கு முக்கியமான பொறுப்பு எடுத்துக்கிறார் அப்படின்னு சொல்லி தகப்பனை குறித்து தாயும் பிள்ளைகளும் சாட்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கணுமா ஒரு குடும்பத்துல. அதே போலத்தான் தாயாரும், அதே போலத்தான் மனைவியும், அதே போலத்தான் கணவனும். அப்ப ஒவ்வொருத்தருடைய நிலையை நீங்க அப்படியே ஒப்பிட்டுக் கொள்ளலாம். ஏன் இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன குடும்பம், 3 பேரோ 4 பேரோ 5 பேரோ இல்ல 2 பேரோ இருக்கக்கூடிய ஒரு சின்ன குடும்பத்திலேயே உண்மை காண்பிக்க முடியலையா, ஒரு சின்ன குடும்பத்தையே நிர்வகிக்கல, பராமரிக்கல, போஷிக்கல, பாதுகாக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லைன்னா, எப்படி அப்புறம் வரப்போகிற இவ்வளோ பெரிய கொடான கோடியாய் பெருகுவாயாக அந்த குடும்பத்தை எப்படி பராமரிக்க முடியும், இல்லைனா வரக்கூடிய அந்த தேசத்தை ஆண்டவரோடு சேர்ந்து எப்படி ஆண்டு ஆசீர்வதிக்க முடியும். அப்ப முதலாவது அவங்களுக்கு பயிற்சி எங்கெல்லாம் கொடுக்கிறாருனாக்கா, குடும்பத்தில். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது நீங்க பாருங்க, இது நாம சப்ஜெக்டா பார்க்காம நம்ம அப்படியே அப்ளை பண்ணுவோம், நம்முடைய வாழ்க்கைக்கு அப்படியே ஒப்பிடுவோம், ஒப்பிட்டு பார்ப்போம். அப்படித்தான் அவங்க விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. எவ்வளவு ஆச்சரியமான விஷயமா கூட இருக்கு, சந்தோஷமான விஷயமா கூட இருக்கு. இதெல்லாம் நம்முடைய ரட்சிப்பை சுதந்திரிக்கக்கூடிய வழிகள், வழிமுறைகள் காட்டிலும் கிரியைகள். நம்ம குடும்பத்திலே இந்த அளவுக்கு நம்ம இது வெளிப்படுத்தி காண்பிக்கணுமா, அது பாருங்க ரொம்ப ஒரு விசேஷ விஷயமாக இருக்கு. அப்புறம் சாமுவேல் தீர்க்கதரிசி இதெல்லாம் அவங்க முன்னாடி சொல்லிட்டு, ஆனா இன்னொரு விஷயம் அங்க பாத்தீங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு குமாரர்கள் இருந்தாலும் அந்த இஸ்ரேல் தேசத்தை நிர்வகிக்கிற காரியத்துல தன்னுடைய ஞானத்துல தன்னுடைய குமாரர்களை அவர் ஏற்படுத்தல, மாறாக தேவனுடைய ஞானத்தை எதிர்பார்த்தார். ஜனங்கள் ராஜா வேணும்னு கேட்ட போது கூட அவர் போய் தேவன் கிட்டதான் கேட்டார். தேவன் தான் அதுக்கான உத்தரவாதம் உத்தரவு கொடுத்தார், அப்படின்னா பதிலுரை கொடுத்தார். அதே போலத்தான் நம்முடைய குடும்பங்களையும் கூட நம்முடைய சுய கணிப்புகள் சுய கருத்துகளின்படி கூடுமானவரை இல்லாம தேவனுடைய கணிப்பு என்ன, தேவனுடைய ஞானம் நம்ம எப்படி வழிநடத்துதுங்கிறத குடும்பத்துக்குள்ளேயே பயிற்சி செய்து பார்க்கணுமா. என சில நேரங்களில் நான் சொல்றேன் நீ கேளு அப்படி அதோட நின்னுக்குவோம், கை இதோட நின்னுக்கும். ஆனா ஒரு புது சிஷியா இருக்கிற ஒரு தகப்பனோ ஒரு தாயோ குடும்பத்துல அப்படி இருக்கணுமா? அதான் சாமி போல சொந்த கணிப்பை திணிக்காம சொந்த கணிப்பை செயல்முறைப்படுத்தாம தேவன் எப்படி பிரியப்படுவார்? நான் மாம்சத்துல தகப்பன் தான், ஆனா ஆவிக்குரிய விஷயத்துல தகப்பனா இருக்கிற தேவனுக்கு முன்னாடி ஏற்பில் எவ்வளவு உண்மை காண்பிக்க முடியும், எப்படி பிரியப்படுவார் அதை ஒப்பிட்டு பார்க்கணுமா. அன்பான சகோதர சகோதரிகள், இதெல்லாம் சொல்லி முடிச்சு 6 முதல் 12 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல இஸ்ரேல் ஜனங்கள் மேல ஒரு கடுமையான குற்றச்சாட்டையும் வைக்கிறார் சாமுவேல் தீர்க்கதரிசி. அந்த 12 அதிகாரம் நீங்க வாசிச்சு பார்க்கலாம், அப்புறம் நீங்க வாசிக்கலாம், அது முழு அதிகாரம் வாசிக்கணும். 6-12 வரைக்கும் உள்ள பகுதிகள்ல அங்க என்ன சொல்றாருங்க அதை நீங்க வாசிங்க.
அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி, மோசேயையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே, இப்போதும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான கிரியைகளை குறித்தும் நான் கர்த்தருடைய சன்னிதியில் உங்களோடு நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நில்லுங்கள். யாக்கோப்பு எகிப்திலே போயிருக்கும் போது உங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணினார். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது அவர் அவர்களை ஆத்தோரின் சேனாதிபதியாகிய சிசராவின் கையிலும் பெலிஸ்தரின் கையிலும் மோவாகிய ராஜாவின் கையிலும் விற்று போட்டார். இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, நாங்கள் கர்த்தரை விட்டு பாகால்களையும் அஸ்தரத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம், இப்போதும் எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும்
போதும். அதாவது அந்த வசனங்கள் நாம் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாமுவேல் தீர்க்கதரிசி அவங்க முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி அவர் தன்னை தன்னுடைய கணக்குகளை ஒப்படைச்சது பின்னாடி அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இதுவரையிலும் தேவன் உங்க பேர்ல எவ்வளவு உண்மையா நடந்திருக்கிறார், உங்களுடைய விஷயங்களை தேவன் ஆரம்பத்தில் சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகலன்னு சொல்றபடி எவ்வளவு உண்மையா நடந்திருக்கிறார் உங்களுடைய விஷயங்கள்ல அப்படிங்கறத அவர் சொல்லிட்டு, ஆனாலும் நீங்க நன்றி மறந்து போயிட்டீங்க, அவ்வளவு பராக்கிரமம் நிறைந்த தேவன் உங்களுக்கு முன்பாக உண்மை காண்பிக்கும் போது மனுஷர்களாகிய நீங்கள் நன்றி மறந்து போனீங்க. அவர் எந்தெந்த விதத்துல உங்களோட உண்மை காண்பிச்சான்னு பாருங்க. ஆரோன், மோசே, இன்னமாக இருக்கக்கூடிய நியாயாதிபதிகள் லிஸ்ட்ல வரக்கூடிய அது முன்னாடி இருக்கக்கூடிய தேவனுடைய மனுஷர்கள், இந்த மனுஷர்கள் எல்லாம் பயன்படுத்தி தேவன் உங்களுக்கு என்ன நன்மைகள் செய்திருக்கிறார் பாருங்க, எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்க அவங்க அவரு அந்த இதுக்கெல்லாம் அவங்க சொல்லும் போது சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த விஷயத்தை ஜனங்கள் மத்தியில் சொல்லும் போது அவர் வெளிப்படுத்த விரும்புற உண்மை என்னன்னு அந்த வசனங்களை நாம் நிதானமா கவனிச்சுனா புரியும். நோக்கம் என்ன தெரியுங்களா, ஆரோனா இருந்தாலும் சரி, மோசையா இருந்தாலும் சரி, மற்றும் யாக்கோப் இன்னும் தேவனுடைய மனுஷர்கள் யாராக இருந்துட்டாலும் சரி, அவங்க எல்லாமே ஜெயம் கொண்டார்கள், விசுவாசத்தினாலே ஜெயம் கொண்டார்கள் அப்படின்னா வசனங்கள் நாம் பின்னாடி படிக்கிறோம். ஆனா இது சாமுவேல் தீர்க்கதரிசி அவங்களை எல்லாம் முன்னிலைப்படுத்தி சொல்றாரு பாருங்க, உங்களுக்காக பயன்படுத்தின தேவனுடைய மனுஷர்களை நீங்க பாருங்க அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, அவர்கள் வெற்றியினுடைய காரணம் அவர்கள் தேவனிடத்துல உண்மையாக இருந்ததுனால மாத்திரம்தான். ஆரோனா இருக்கட்டும், மோசையா இருக்கட்டும், அவருக்கு பின்னாடி வந்துட்ட ஜனங்களாக இருக்கட்டும், தேவன் பயன்படுத்தின பாத்திரங்களா இருக்கட்டும், இவர்களை கொண்டு உங்களுக்கு தேவன் நன்மைகள் செய்தார், இவர்களை கொண்டு தேவன் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கொடுத்தார், இவர்களை கொண்டு தேவன் உங்களை மீட்டெடுத்தார், ஆசீர்வதித்தார், எல்லாம் செய்தார். இதுக்கு எல்லாமே காரணம் அவர் பயன்படுத்தின அந்த தேவனுடைய மனுஷர்கள், அவர் தேவன் கிட்ட அப்பா கிட்ட சாரி தேவன் கிட்ட அவர் உண்மையும் நேர்மையுமா இருந்துட்டதுனால அந்த வெற்றி கிடைச்சது அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க சொல்றாரு. நீங்க நன்றி மறந்து போயிட்டீங்க, ஆனா பாருங்க ஜெயம் கொண்ட மனுஷர்களோட பாருங்க அவங்க எல்லாம் எப்படி ஜெயம் கொண்டாருங்கன்னா, தேவன் கிட்ட உண்மையாக இருந்ததுனாலதான். அந்த வார்த்தையை தான் அவர் முக்கியப்படுத்துறாரு, அது அப்படியே நமக்கு ஒப்பிட்டுக் கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உடன்படிக்கை பண்ணின நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்துல சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்துல நமக்கு சாதகமாகவோ ஒரு வெற்றியாவோ அது எப்பேற்பட்ட விஷயமா வேணாலும் இருக்கட்டும், நமக்கு சந்தோஷம் கொடுக்கறதாகவோ நமக்கு சாதகமாகவோ நமக்கு வெற்றியாகவோ அதனுடைய நம்முடைய பெயரின் நிமித்தமோ ஒரு எந்த விதத்துல வேணாலும் இருக்கட்டும், நாம் ஏதாவது ஒரு நன்மையை நாம் பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னம்னா, நாம புது சிருஷ்டிகளா இருக்கிற நாமோ நாம் எந்த அளவுக்கு தேவனோடு உண்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையின் சுபிட்சங்கள் இருக்கும். ஆவிக்குரிய விஷயத்தை நான் சொல்றேன், கூடவே மாம்சீக விஷயமும் உண்டு, ஏன்னா அப்படித்தான் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறார். எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனோடு உண்மையா இருக்க முடியும், எந்த அளவுக்கு தேவனோடு உண்மையா இருக்க முடியும்னா கர்த்தர் சொல்லியிருப்பார் ஒரு வார்த்தை, அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்படின்னா அந்தரங்கம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அநேக முறை நம்முடைய வாழ்க்கை வெளிப்படைய நம்முடைய வாழ்க்கையின் கிரியைகள் எல்லாரும் உடன்படிக்கை பண்ண சகோதர சகோதரிகள் பார்க்க முடியாது இருக்காது, கூடுகையில இருக்கும், எங்கோ சந்திச்சா இருக்கும். மற்றபடி நாம எல்லா நேரங்களையும் உலகத்தின் மத்தியில் வேலையில மற்றும் ஒரு சில காரியங்கள் எல்லாம் உலகத்தின் மத்தியில தான் நம்ம இருக்க வேண்டியது இருக்கும். உலகம் சொல்றது உடன்படிக்கை பண்ணாத மனுஷர்களோடு, அது நம் உறவினர்களாக இருந்தாலும் கூட அவர்களோடு தான் நம்ம இருக்க வேண்டிய சூழல் அநேக தரம் இருக்கும். அந்த சமயங்கள்ல நாம என்ன உண்மை காண்பிக்கிறோம் அதுதானா, அதுதான் தேவன் எதிர்பார்க்கும். நாம நினைக்கிறோம் இவங்களுக்கு ஒண்ணு தெரியாது, அப்படியே இங்க பேசினாலும் இவங்க போய் யார்ட்டையும் சொல்ல முடியாது, அதனால நம்ம பேசலாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு சில நேரங்கள் நாம் நினைச்சிடும். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது, அதான் தேவன் பாக்குறாரா. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் தேவ சமூகத்திலிருந்து சின்ன ஆசீர்வாதத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில உண்மை இல்லைன்னா நாமும் வெளித்தோற்றத்துக்கு அப்படி தெரியலாம், ஆனா போக போக சுத்திகரிக்கப்பட்ட கொடிகளா இருக்க மாட்டோம், வெட்டப்பட்ட கொடிகளா இருப்போம். சுத்திகரிக்கப்பட்ட கொடியும் கூட ஆரம்பத்துல பசுமையாத்த இருக்கும், வெட்டப்பட்ட கொடி கூட ஆரம்பத்துல இப்படித்தான் இருக்கும், கொஞ்சம் பசுமையாத்தே தெரியும், ஆனா வித்தியாசம் இருக்கு. நம்முடைய நிலை கூட அப்படி ஆயிரும். இது எந்த விதத்தினால வருது, அப்பா கிட்ட நாம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கோம், நம்முடைய பேச்சு நம்முடைய இருதயம் தனிப்பட்ட ஜீவியத்துல சகோதரர் மத்தியில எல்லா விஷயத்திலையும் அந்த உண்மையும் நேர்மையும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அவகிட்ட இருந்து நம் வெற்றிகள் அதாவது ஜெயம் கர்த்தராலே வரும். அப்போதுதான் சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுக்கும் சொல்றாரு, நீங்க உண்மை இல்ல நேர்மை இல்ல, ஆனா தேவன் பயன்படுத்தின முந்தின மனுஷர்கள் பாருங்க அவங்க எப்படி இந்த ஜெயம் கொண்டாங்கன்னா, அவர்கள் தேவனோடு கொண்டிருந்த உறவில் உண்மையாக இருந்தாங்க, நடக்கையில் உண்மையாக இருந்தாங்க. அதைத்தான் அங்க வெளிப்படுத்தி அங்க காண்பிக்கிறார் சாமுவேல் தீர்க்கதரிசி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே போல கர்த்தருடைய சிக்கைகள் ஜனங்களுக்கு மத்தியில் வர்றது ஜனங்களை தண்டிக்கிறதுக்காக அல்ல, ஜனங்களை மீட்டி எடுக்கும்படிக்கே. தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள பட்டயம் பஞ்சம் கொள்ளை நோய் மூன்று விதங்கள்ல தண்டிப்பா, இந்த தண்டனை அந்த ஜனங்களுக்கு கொடுக்கறதுடைய நோக்கமே இதோட அழிஞ்சு போங்க அப்படி இல்ல, அவர்களை மீட்டி எடுக்க, அவர்கள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மீண்டும் தேவனோடு திரும்ப. நீங்க வசனங்கள் ஒரு வசனத்துக்கு அடுத்த வசனத்துக்கு மாத்தோம்னா எத்தனை வருஷம் இடைவெளின்னு தெரியாது, ஆனா முதல் வசனத்துல விட்டு போட்டான்னு இருக்கும், ரெண்டாவது வசனத்துல தேவனை நோக்கி துடிச்சாங்க கேட்டாங்கன்னு இருக்கும், அப்புறம் ஒரு நியாயாதிபதி மூலமாக தேவன் அவர்களை விடுதலை பண்ணினார்னு இருக்கும். நோக்கம் பாத்தீங்களா, பொதுவாகவே தேவன் சிக்ஷைகள் அவருடைய ஜனங்களுக்கு கொடுக்கறதுடைய நோக்கம் ரொம்ப பக்கத்துல அவங்களை வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான், அவர்களை மீட்டெடுக்கத்தான், அவர்களை சுத்திகரிக்கத்தான். இது வேதவசனம் ஆதாரப்படுத்துது. நீங்க வாசிங்களே, நீ இப்ப வாசிங்க ஏசையா 10:5 வாசிக்கலாம்.
கட்டுண்டவர்களின் கீழ் முடங்கினால் ஒழிய கொலை செய்யப்பட்டவர்களுக்குள் விழுவார்கள், இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது.
ஏசையா 10:5
என் கோபத்தின் கோளாகிய அசீரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம்.
அசீரியன் யாரு? அசீரியன் இந்த இடத்துல என்ன கேரக்டர், அவருடைய டியூட்டி என்ன இந்த வசனத்துல? அசீரியன் யார், என்னவா இருக்கிறாரு? கர்த்தருடைய தேவனுடைய கையில் அவர் எப்படி இருக்கிறாரா? கோபத்தின் கோல், அப்புறம் சினத்தின் தண்டாயுதம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய செய்திட்ட மீறுதலுக்கு ஒரு சிக்கை அல்லது ஒரு தண்டனை எடுக்கணும், ஒரு குச்சி, அந்த குச்சி தான் அசூரியன் அசீரியன் சிலத்தின் தண்டாயுதம். அன்புக்குரிய சகோதரர், அப்ப அசீரியர் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு நெருக்கடி வருதுன்னா அது யாருடைய கையில் இருக்கிற பாத்திரமா இருக்கிறார் பாருங்க. அவர் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இது புரியுதுங்களா? அசீரியன் சினத்தின் கோல், சினத்தின் தண்டாயுதம், கோபத்தின் கோல். அது மாத்திரம் இல்ல, இது பாத்தீங்களா, அதாவது அந்த சிக்ஷைகள் அளிக்கப்படுவது அல்லது தண்டனைகள் அளிக்கப்படுவதுடைய நோக்கம் அவங்களுக்கு. அப்புறம் சங்கீதம் 108:9 நீங்க வாசிங்களே.
மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எறிவேன், பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன்.
மோவாப்பு என்
பாத பாத்திரம்,
பாத
பாத்திரம்,
பாத பாத்திரம்னா என்னன்னு புரியுதுங்களா? பாதம் கழுவும் பாத்திரம், அதான் சரியான மொழிபெயர்ப்பு. அப்படின்னா கால்களை கழுவி சுத்திகரிக்கக்கூடிய தண்ணீர் கொண்டு வரக்கூடிய ஒரு பாத்திரம், யாரு? மோவாப்பு. அப்ப மோவாப்பியர் இஸ்ரேல் தேசத்தின் மேலேயே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏதாவது நெருக்கடி கொடுக்கறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் இஸ்ரேல் ஜனங்களை சுத்திகரிக்கிறார். மோவாப்பியன் பாதம் கழுவும் பாத்திரம், இஸ்ரேல் ஜனங்களை சுத்திகரிக்கிறதுக்காகவும், இஸ்ரேல் ஜனங்களுக்கு சின்ன சிக்ஷைகள் அல்லது தண்டனைகள் கொடுத்து அவங்களை மீட்டெடுக்கிறதுக்காகவும் தான் தேவன் இது போன்ற காரியங்களை அனுமதித்தாரே ஒழிய வேற எந்த நோக்கமும் இல்லை. எப்படி இருக்கு பாருங்க வசனம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக அங்க காரியங்கள் நடக்கிற செயல்பாடுகள் எல்லாமே தேவன் என்ன நோக்கத்துக்காக அதை செய்யறாரு பாருங்க. அதனாலே சொன்னார், அந்த ஏபேல் மற்றும் கெரிசின் மலைக்கு மத்தியில் இருக்கும்போது அவர் உடன்படிக்கை பண்ணும்போது என்ன சொன்னார்னா, இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட என்னுடைய வார்த்தையை கேட்டு நீங்க அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும், என்னுடைய வார்த்தைக்கு விரோதமாக நீங்க செயல்படும் போது உங்களுக்கு சாபம் அல்லது தீங்கு வரும். தீங்கு வரும்னு தேவன் சொல்றது அழிக்கும்படியான வார்த்தை நோக்கம் அல்ல, மீட்டெடுக்கிறதுக்காக, அவர்களை அந்த தீமையிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக, சுத்திகரிக்கிறதுக்காக. இஸ்ரேலர்கள் தேவன் இப்படி கொடுத்த தயவை புரிஞ்சு கொள்ளல, ரொம்ப முக்கியமான விஷயம். இஸ்ரேல் ஜனங்களை தேவன் இது போல தண்டிக்கும் போது, இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் நம்மளை சுத்திகரிக்கிறார், நம்மளை தண்டிக்கிறார், எதற்காகனா தம்மிடத்தில் மீண்டும் நாங்கள் சேரும்படியாகத்தான் இப்படி செய்கிறார் அப்படின்னு அவங்க புரிந்து கொள்ளல. அது புரிந்து கொள்ளாததுனாலதான் இவங்க என்ன செய்துட்டாங்க தெரியுங்களா, இந்த மாதிரி தண்டனைகளும், மோவாப்பு வர்றான், அசீரியன் வர்றான், சுற்றி இருக்கிற நாடு தேசங்கள் எல்லாம் ஆளாளுக்கு வர்றாங்க நம்ம பேர்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அவங்க உணரல தேவன் எதற்காக இதை அனுமதிச்சுட்டு இருக்கிறார், எதுக்காக இவங்க எல்லாம் நம்ம மேல வர்றாங்க அப்படின்னு அவங்க உணரல. மாறாக அவங்க என்ன நினைச்சிட்டாங்க தெரியுங்களா, இப்படிதான் சண்டைக்கு நம்ம கூட வர்றாங்கன்னா நம்ம கிட்ட சரியான ஒரு தலைமைத்துவம் இல்லாததுனாலதான். அவர்களை போல நம்ம கிட்டையும் ஒரு ராஜா இருந்திருந்தா அவங்க யோசிப்பாங்க, இல்லைன்னா பயப்படுவாங்க. அவர்களை போல நம்ம கிட்ட ஒரு ராஜா இல்ல, அதனாலதான் என்ன செய்யறாங்கன்னா, ராஜா இருக்கிற தேசங்கள்ல நம்ம மேல படையெடுத்து வந்து நம்ம இப்படி சிதறடிக்கிறாங்க. அவங்க கோலம் எப்படி இருக்கு பாருங்க, தேவனுடைய நோக்கம் எப்படி இருக்கு பாருங்க, மனுஷனுடைய நோக்கம் எப்படி இருக்கு பாருங்க. இவங்க தங்களை பற்றி உணரல, மாறாக இந்த நம்ம கிட்ட ஒரு அந்த புதிய ஏற்பாடு, ஒரு ராஜ்யம், ஒரு ராஜா இல்லாததுனாலதான் இவ்வளவு துன்பங்களுக்கு நாம் ஆளாகிறோம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. நினைச்சது மாத்திரம் இல்ல, அது செயலுக்கும் கொண்டு வந்தாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இது நம்முடைய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கு தேவன் சில நேரங்களில் சிக்ஷைகள் அனுமதிக்கிறாரா? தேவன் சில நேரங்களில் ஏதாவது அனுபவ நதிக்குள்ள நம்மை அழைச்சிட்டு போறாரா? அனுபவத்துல குடிக்கும்படியாக நம்மை பயிற்றுவிக்கிறாரா? ஏதோ ஒரு காரியங்கள் நம்ம மத்தியில் அவர் செய்யறாரா, செயல்படுத்துறாரா? அப்படின்னா நமக்கு வசனம் சொல்லியிருக்குது, எதுவாக இருந்தாலும் அவருடைய சமூகத்தில இருந்தா வருது நன்மையின் ஆசீர்வாதங்கள் எல்லாமே அப்படின்னு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வாக்கு தத்தங்கள். அப்படி இருக்கும்போது நமக்கு மத்தியில் ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த மனச்சஞ்சலம், ஏன் இந்த குழப்பம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இது மாதிரி ஒரு நெருக்கடி, இது போன்ற சூழல்கள் நமக்குள்ள இருக்கிறோமா? அந்த சூழல்ல அப்ப நாம கூட என்ன செய்யணும்னா, அந்த ஆவிக்கு அந்த மாம்சிக இஸ்ரேலர்களை பார்த்துட்டு நாமளும் ஒரு சில முடிவுகள் எடுத்துக்கணும். எப்படி இருக்கணுமா, அவங்க நினைச்சாங்க இப்படி நம்ம கிட்ட ஒரு தலைமைத்துவம், ஒரு ராஜா இல்லாததுனாலதான் நமக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நினைச்சாங்க. நாம் அப்படி நினைக்கக்கூடாது. என்ன நினைக்கக்கூடாதுன்னா, ஏதோ நான் செய்ய என்னுடைய வேலைகள்ல, என்னுடைய செயல்பாடுல, என்னுடைய திறமையில, என்னுடைய படிப்பு, என்னுடைய நம்முடைய நாம ஏதோ சரியா செய்யல, நாம இந்த விஷயத்துல ஏதோ சரியா செய்யல, அதனாலதான் ஒருவேளை நான் சேமிப்பு பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்காது, இல்லைன்னா வேற ஏதாவது நான் முன்னேற்பாடுகள் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இந்த நெருக்கடி வந்திருக்காது, இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ஆட்களோட பழக்கம் இருந்திருந்தா எனக்கு இது வந்திருக்காது. என்னதான் இருந்தாலும் உலகத்தை விட்டு நான் சுத்தமா ஒதுங்கி இருக்கக்கூடாது. ஒதுங்கி இருந்ததுனாலதான் இதுக்கு மாதிரி எனக்கு தனிமை போன்ற ஒரு நிலை. இதெல்லாம் என்ன முடிவு தெரியுங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் நினைச்ச மாதிரி நமக்கு ஒரு ராஜா இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வருமா? அப்படின்னது போல. ஆனா ஆவிக்குரிய இஸ்ரேல்களாக இருக்கிற நாம அப்படி நினைக்க கூடாதான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவைகள் எல்லாமே இருந்தாலும் ஒண்ணுமே நமக்கு பிரயோஜனம் ஆகாது. கிறிஸ்து இயேசுவோடு கூட இருக்கிற ஐக்கியமும் தேவனோடு இருக்கிற ஐக்கியம் மாத்திரமே நம்மை பிரயோஜனப்படுத்தும், நம்மை தகுதிப்படுத்தும். அப்ப நமக்கு ஏதாவது சிக்ஷைகள் ஏதோ சங்கடங்கள் நேரிடுதுன்னா நாம் ஆவிக்குரியவர்களாக நினைச்சு பார்த்துட்டு உடனடியாக நாம் பார்க்கணும். தேவனுடைய சமூகத்தை மாத்திரமே நோக்கி பார்த்தோம்னா நாம தப்பிச்சு கொள்வோம். அது இல்லாம நாம கூட அவங்க ராஜா ஏற்படுத்தின போது புதிய ஏதாவது ஒரு நிலை ஏற்படுத்தி கொண்டோம்னா அப்படி ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது மிகப்பெரிய ஆபத்தாகத்தான் முடியும். பூமிக்குரிய வாழ்க்கையிலேயும் சரி, ஆவிக்குரிய விஷயங்கள்லயும் சரி. ஏன்னா ஆவிக்குரிய விஷயங்கள் நாம எடுத்துட்டோம்னா ஆதிகால சபையில இப்படித்தான் இருந்தது, அவங்க கூட இப்படித்தான் இருந்தது. கர்த்தரே சபைக்கு தலையாகவும் போதுமானவருமாய் இருக்கிறார். அவர் அருமையான பிளான் வச்சிருக்கிறார். ஏழு காலகட்டங்கள் வச்சு ஏழு காலகட்டங்களுக்கும் ஏழு தூதர்கள் மூலமாக அவர் தேவன் தன்னுடைய வாய்க்கருவிகளாக அவர்களை பிரயோகப்படுத்தி அவருடைய ஜனங்களை போஷிக்கிறதுக்கு அருமையான ஏற்பாடு வச்சிருக்கிறார். அவைகள் இல்லாம நாம் ஏதாவது தலைமைத்துவம் ஏற்படுத்தினோம்னா நாம கூட இப்படித்தான் செய்ய போறோம்னு அர்த்தம். அது மிகவும் சாதகமாக இருக்காது, பாதகமாகத்தான் முடியும், எதிர்மாறாகத்தான் போக முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதைத்தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது பவுலை சேர்ந்தவன் என்றும் அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்றீங்களே, நீங்க அப்படி சொல்றீங்கன்னா நீங்க யாரை ஏற்றுக்கொள்ளல. முதலாவது நீ பவுலை சேர்ந்தவராயிரு, இல்லைன்னா அப்போஸ்தலரை சேர்ந்தவராயிரு, நீ சொல்றபடியே இரு. ஆனா முதலாவது நீங்க யாரை ஏற்றுக்கொள்ளல தெரியுமா? சபையாகி சபைக்கு தலையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. அப்படி ஏற்றுக்கொள்ளாததுனாலதான் இல்ல இல்ல நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், இல்ல நான் பவுலை சேர்ந்தவன், இந்த வாய் இந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நான் ஆண்டவருடைய சரீரங்கமாக இருக்கிறவன் இப்படி வேணா சொல்லலாம், அந்த வாய்ப்புல இருக்கிறவன் இப்படி வேணா சொல்லலாம், வேற எந்த பேச்சுகளும் நம்ம பேசக்கூடாது. ஒருவேளை அது இருந்ததுன்னா நம் மாம்சத்தின்படி இருக்கிறவங்கிறதுக்கு அது அருமையான வெளிப்படையான அடையாளம், வெளிப்படையான அடையாளம். இஸ்ரேல் ஜனங்கள் நீங்க பாருங்க, மாம்சீக இஸ்ரேலை பாருங்க, அவங்க எப்படி செயல்பட்டாங்க. அப்ப ஆவிக்குரிய இஸ்ரேல்களை பாருங்க, அந்த சம்பவங்களை அப்படியே ஒப்புதல் ஒப்புமைப்படுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அருமையான விளக்கம் இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதாவது இந்த மாதிரி செயல்பாடுகள் அந்த ஒன்னு குழந்தையர் பதினோராம் அதிகாரத்திலிருந்து பதினோராவது அதிகாரம் பதிமூணாவது வசனம், ஒன்னு குழந்தையர் ஒன்னாம் அதிகாரம் பதினொன்னுல இருந்து பதிமூன்று வசனங்கள் நீங்க குறிச்சு வச்சுக்கலாம், படிக்க வேணாம். அதுலதான் அப்பல்லோ பவுலை சேர்ந்தவன் இந்த விஷயங்கள் அங்க இருக்கு. அப்போ இதுல ரசல் அதுக்கு அருமையான விளக்கம் கொடுக்கிறா. நம்ம கேட்டிருக்கிற விளக்கங்கள் தான் முன்பாகவே சபைக்கு தலை கர்த்தர் இயேசு மாத்திரம்தான், மற்ற எல்லாருமே அவருடைய அவர் பயன்படுத்தின கருவிகள் தான். நீங்க மதிப்பும் மரியாதையும் கனமும் சோத்திரமும் கர்த்தருக்கு மாத்திரமே செலுத்தலாம். எந்த ஒரு சகோதரனையும் ஆவிக்குரிய ரீதியாக அவரை பார்க்கும் போது சரீரத்தில் இருக்கும்போது நம்ம மதிப்பு மரியாதை கொடுக்கணும், அதுக்காக அப்படிலாம் நீங்க நினைச்சிடக்கூடாது. நமக்கு மூத்தவங்களா இருந்தா கொடுக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் கனமும் இருக்குது, அதெல்லாம் இருக்கு. ஒருவேளை இளையவர்களா இருந்தா கூட தேவனுடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறதுனால மதிப்பும் மரியாதை கனம் செலுத்துவதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டும், அது இருக்கு. மற்றபடி அவர்களை நம்ம ஒரு மேலான நிலைக்கு நினைச்சிடவே கூடாது எப்பவுமே. எந்த ஒரு சகோதரனையுமே கர்த்தர் இயேசு இருக்கிற அந்த நிலைக்கு இவரை நாம எந்த ஒரு சகோதரனையும் வழிநடத்தக்கூடிய பொறுப்புல இருக்கிறவர் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவர் எந்த விதத்திலேயே இருக்கிற ஆவிக்குரிய உணவை கொண்டு வந்து கொடுக்கிறவனா இருக்கட்டும், சபையின் காரியங்களா இருக்கட்டும், வேற எந்த விஷயங்களா வேணாலும் இருக்கட்டும், இவர்கள் கருவிகள், இவர்கள் கருவிகள். அதுக்காக இவர்களை குறைச்சு நாம் சொல்லக்கூடாது. இவங்க கூட கர்த்தருடைய கரத்திலே இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள், அவர்களை குறித்து குறையோ குற்றமோ குறைச்சு பேசுறது நம்முடைய எண்ணமும் நோக்கமும் அல்ல. ஆனா நம்முடைய மேலான நோக்கம் எதுவாக இருக்கும்னா தலையாகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்தே இருக்கணும். அது பத்மதீவுல யோவான அப்போஸ்தலன் சொன்னதுதான், அவரு கடைசி கால பாதங்களுக்கு அவர் அங்க ஒரு நிழலாக இருக்கிறார். அதே போலத்தான் இன்றைய நாட்கள்லையும் யோவானுக்கு எப்படி தரிசனங்கள் ஆச்சரியமாகவும் புதுப்பிக்கப்பட்டதாகவும் மகிமையான காரியங்களும் வெளிப்படுத்தப்பட்டதோ அதே போல இன்றைய நாட்களிலேயும் நமக்கு வெளிப்படுத்தப்படும். இப்படி வெளிப்படுத்தப்படக்கூடிய காரியங்களை கண்டு திரகிச்சு முதலாவது தேவனை துதிச்சு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுமே தவிர கொண்டு வந்து கொடுத்த சகோதரருடைய பேரை போற்றி புகழ்ந்து பாடக்கூடாது, அது செய்யக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அந்த வசனம் கூட நமக்கு ஞாபகம் இருக்கும், வெளிப்படுத்தின சித்தம் 19:10. நானும் ஒரு ஊழியக்காரன் தான், அந்த தூதன் சொல்லும் போது படிக்க வேணாம், நானும் ஒரு ஊழியக்காரன் தான் அப்படித்தான். நீங்க மீண்டும் சாமியல் தீர்க்கதரிசி அவருடைய விஷயங்களை இந்த ரசல் விளக்கம் கொடுக்கும் போது, தேவன் தான் உண்மையான ராஜா, இந்த ராஜாவினுடைய தலைமையின் கீழ் எவ்வளவு வல்லமைகளையும் மேற்கொண்டு நடத்த அவர் மகா வல்லவராய் இருக்கிறார். அவரால் மாத்திரம்தான் இது செய்யவும் கூடும். ஏன்னா அவர் அப்படித்தான் செய்துட்டு வந்தார் எகிப்தியன் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும் போது. அந்த எண்ணம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த நிலையில இருந்து மறக்கடிக்கப்படும் போது மாத்திரம்தான் இது போன்ற மாற்று எண்ணங்கள் மாற்று கருத்துகள் அங்க தோணும். அங்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, ஆனாலும் சூழல் நம்ம கவனிச்சோம்னா அங்கு எப்படி இந்த ஜனங்கள் தேவனுடைய மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை விட்டு தங்களுடைய சுய கருத்து சுய எண்ணங்களின்படி தங்களுடைய ஒரு ராஜ்யத்தை ராஜாவை ஏற்படுத்திக் கொண்டது போல, நாம கூட சபையின் வரலாற்றில் நான் பார்க்கலாம். நீங்க பொதுவா நான் பேசுறேன், சபையின் வரலாற்றில் நான் பார்க்கலாம். அங்கங்கே ஒரு சில முயற்சிகளின் மூலமாக மனுஷர்கள் சில முறைமைகள் ஏற்படுத்தி கொண்ட போதும், தேவன் அந்த இஸ்ரேல் ஜனங்களை நீங்க ராஜாவை ஏற்படுத்திட்டீங்க நீங்க எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லல, மாறாக அவர்களை போஷித்தார், அவர்களை வழி நடத்தினார், அவர்களுக்கு ஒத்தாசை செய்தார். ஆனா ஏற்ற காலத்துல தாங்கள் தெரிந்து கொண்ட முறை தவறு என்று அவர்களே உணரும்படிக்கான வாய்ப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான், சபையின் வாழ்க்கையில நான் சொல்றேன், நான் சபையின் சரித்திரத்தை பற்றி நான் சொல்றேன். அதே போலத்தான் இருண்ட காலங்கள் மற்றமாக அதற்கு பிற்பாக நடந்த சம்பவங்கள் அவைகளிலேயே கூட தேவன் அவங்க ஒரு சில சூழல்களை ஏற்படுத்தி கொண்ட போதும் தம்முடைய ஜனங்களை அவர் அங்கேயே கைவிடல, இங்கேயும் அவர் கைவிடுறதில்லை, அவர்களை போஷிக்கிறார். அதனாலதான் உருவமை சொல்லும் போது களைகளையும் பயிரையும் ஒன்னா சேர்த்து வளர விடுங்க, அந்த உருவமை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய கிருபை அவருடைய ஜனங்கள் மேல இருந்தது. அதனாலதான் அவர் சொன்னார், என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள். இதெல்லாம் அவர் காட்டின தயவின் நிமித்தம் தான். வாவிலோனுக்குள்ளேயே இருந்தாலும் அங்கிருந்து வரக்கூடிய அந்த மீட்பின் திட்டங்களையும் கூட தேவன் அங்கு செயல்படுத்தினார். அங்குக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ ஒவ்வொரு காலத்து கட்டத்திலையும் உடன் மேய்ப்பர்கள் மூலமாக அவருடைய தேவனுடைய கருவிகள் மூலமாக அவருடைய சபையை அவர் கோஷித்துக் கொண்டிருக்கிறார். இது எல்லாமே நம் நடைமுறையில பார்த்துக்கிட்டு கொண்டிருக்கிற விஷயங்கள் தான். இது யார் நாம் செவி கொடுக்கறதுக்கு விருப்பமுள்ளவராக இருக்கிறோமோ அவர்களை ஆசீர்வதிக்கவும் அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அடுத்ததாக நாம் 13-18 உள்ள வசன பகுதிகள் நாம் பார்த்துட்டோம்னா அதை நீங்க ஒரு முறை வாசிங்க.
இப்போதும் நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சட்டத்திற்கு கீழ்படிந்தால் நீங்களும் உங்கள் ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள்.
இந்த வசன பகுதியில் நாம் கவனித்து பார்க்கும் போது சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னா, தேவனை தங்களுடைய ராஜாவாக இல்லாதபடிக்கு இவர்கள் புறக்கணிச்சாங்க இஸ்ரேல் ஜனங்கள். ஆனாலும் தேவன் அவர்களை புறக்கணிக்கல, அவர்களை பாதுகாக்கிறதுலே இருக்கிறார். அது பாருங்க, பாதுகாக்கிறதுலே இருக்கிறாருங்கிறத எப்படி அவர் வெளிப்படுத்தினார்னா, அவங்க விருப்பப்படி ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணி கொடுத்தார். அவங்க விருப்பப்படி ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்தார். இதெல்லாம் இது தேவன்கிட்டயே இருக்கக்கூடிய உன்னதமான குணலட்சணங்களை ஓரளவு நாம் தெரிஞ்சு கொள்ளோம்னா இது போன்ற வசன பகுதிகள் மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடியும். அவரை ராஜாவா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு மனுஷனை ராஜாவாக ஏற்படுத்தி வைக்கிற ஜனங்களை இவர் தேவன் என்ன முறையில் அவர்கள் பேர்ல இருக்கிற அன்பை வெளிப்படுத்துறாருனா, சரி அவங்க ஏற்படுத்தினபடி அந்த ராஜாவையே அவர் ஆசீர்வதித்து கொடுத்தார், அபிஷேகம் பண்ணி கொடுத்தார். எவ்வளவு பெருந்தன்மை வேணும் பாருங்க, அங்குக்குரிய சகோதர சகோதரிகள், அதுக்குள்ள அவ்வளவு பெருந்தன்மை தேவன் கிட்ட இருக்கிறது அங்க கொஞ்சம் வெளிப்படுறத நான் பார்க்கலாம். இப்ப சூழல் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, மனுஷர்கள் வேணும் நினைச்சிருக்கலாம் நாம ராஜா ஏற்படுத்திட்டோம் ரொம்ப சந்தோஷம், ராஜா வாழ்க ராஜா வாழ்க, மத்தவங்க மாதிரி நாம சொல்லலாம், ராஜாவை தூக்கிட்டு ஓடலாம், எல்லாம் இருக்கு. இப்ப ராஜா இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜானா, சுற்றி இருக்கிற தேசங்கள்லாம் கூட பயப்படுற மாதிரி எல்லாம் நம்ம நினைச்சுக்கலாம் இஸ்ரேல் ஜனங்கள். ஆனா சூழல் எப்படி ஆகி போச்சுன்னா, இதற்கு முன்பாக ஜனங்கள் பாவம் செய்தா அந்த பாவத்தினுடைய விளைவுகள் தேவன் நேரடியா ஜனங்களுடைய தொடர்பு இருக்கும். இப்ப சூழல் என்ன ஆகி போச்சு தெரியுங்களா, ஒரு ராஜா ஜனங்களின் சார்பாக ஒரு ராஜாவை தெரிவு செய்து இவர்தான் எங்களுடைய ராஜான்னு கொடுத்தாச்சு. சரி, ஒரு ராஜா வேணும் கேட்டாச்சு. இப்போ இந்த ராஜா செய்கிற எந்த பாவமும் ஜனங்கள் செய்யக்கூடிய பாவமாகத்தான் அங்கீகரிக்கப்படும். சொல்ல புரியுதுங்களா, நான் சொல்ல புரியுங்களா, இப்ப எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், சரி வச்சுக்கோங்க, அப்ப உங்க பிரதிநிதியா இப்ப யார் நிக்கிறது, ராஜா நிக்கிறார். இப்ப ராஜா ஏதாவது தவறு செய்தார்னா, பர்சனலா அவரே தனிப்பட்ட முறையில தவறு செய்தார்னா, அந்த தவறு யார பாதிக்கும் தெரியுமா, ராஜாவை மாத்திரம் பாதிக்காது, தேசம் முழுக்க பாதிக்கும். எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் பாருங்க. ஆனா நியாயாதிபதிகள் இருந்தாங்க. நியாயாதிபதிகள் காலத்துல ஒரு நியாயாதிபதி தவறு செய்தார்னா அவருக்கு தண்டனை அந்த நியாயாதிபதிக்கு மட்டுமே வரும், தேசத்தின் ஜனங்களுக்கு வராது. ஆனா ராஜா இப்போ ராஜாவை ஏற்படுத்தினதுக்கு பின்னாடி இப்போ ராஜா தவறு செய்தார்னா அது ஜனங்களுடைய ஒட்டுமொத்த பாவமாக கருதப்படும். ராஜாவுக்கு மாத்திரம் தண்டனை இல்லை, எல்லாத்துக்குமே வரும். இது எப்படி உதாரணம் சொல்லணும்னா, தாவீது ஒரு தவறு செய்தாரா, ஜனங்களை கணக்கெடுத்தாரா? தாவீது செய்த தவறுக்கு எத்தனை ஜனங்கள் செத்தாங்க, எவ்வளவு ஜனங்கள் செத்தாங்க. அந்த தூதன் அர்ணாவின் களத்து அருகே வந்து நிக்கிற வரைக்கும் எவ்வளவு ஜனங்கள் செத்து போனாங்க கொள்ளை நோயினால. பாத்தீங்களா, ராஜா செய்த பாவம் இப்ப யாருக்கெல்லாம் வந்துச்சு, ஜனங்கள் எல்லாரும். இது பெரிய ஆபத்து. இது அதனாலதான் தேவன் சொல்லும் போது மனுஷருடைய ஞானம் தேவனுக்கு முன்னாடி பைத்தியக்காரத்தனமா இருக்குது. மனுஷன் நினைக்கிறான் எவ்வளவு பெரிய மேலான காரியம் நம்ம செய்திருக்க பாருங்கன்னு. அப்படி சந்தோஷத்துல பூரிச்சு போயிருக்கும் போது அதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குதுன்னு அவனுக்கு தெரியறது இல்ல. ஆனா தேவனுடைய ஞானம் அதை பார்த்துட்டு அவங்க மேல பரிதாபத்தான் கொள்ளுது. ஆனாலும் அவர்களுடைய விஷயத்துல குறிக்கிறது இல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பாருங்க, அவங்க அவங்க மேல இருக்கிற அன்பு தேவனுக்கு தனிஞ்சே போகல. இஸ்ரேல் ஜனங்கள் மேல இருக்கிற அன்பு தேவனுக்கு தனிஞ்சே போகல. எப்போனா எப்பவுமே. எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலும் உங்களை மாத்திரம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அது எப்பவுமே தான், எல்லா காலத்திலையும் தான். ஆயிரம் வருட அரசாட்சியிலையும் கூட செப்பனியா 3:20-29 வசனங்கள் அப்படி பின்னாடி படிங்க, படிக்க வேணாம். அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா எல்லாரையும் உங்களை நான் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன், அப்படித்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கேன் உங்களுக்கு. இந்த பூமியின் மத்தியில எருசலேம் மகாராஜாவின் நகரமா இருக்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் அனைவரும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உள்ள ஜனங்களாக இருந்து ஒருத்தர் 10 பேரை பிடிச்சு கொள்ளும்படி பரிச்சயமானவர்களாக பிரபலமானவர்களாக இருப்பாங்க. ஆனா அதுக்கு இடையில தேவன் அவர்களை மீட்டெடுக்கும்படியும் அவர்களை சுத்திகரிக்கும்படியும் ஒரு சில வேலைகள் அவங்களுக்கு வச்சிருக்கிறார். ஆனா என்றைக்குமே அந்த ஜனங்கள் அவருடைய ஜனங்கள், அவருடைய அன்பு என்னைக்குமே தெளிஞ்சு போறதில்லை. எத்தனை வருஷங்கள் தண்டனைக்கு உட்பட்டிருந்தாலும் அத்தனை வருஷங்கள் அவர்களை அவர்களுக்கு மேலாக ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் பாருங்க. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே நாங்க இங்க பாக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்க அப்புறம் சாமுவேல் தீர்க்கதரிசி அவருக்கு அவங்களுக்கு ஒரு நினைவுபடுத்துறாரு, நீங்க செய்தது தவறு, தேவனை நீங்க ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாம நீங்க அவரை நிராகரிச்சிட்டு நீங்க ஒரு ராஜாவை ஏற்படுத்திக் கொள்வது தவறு. அதுக்கு பாருங்க, இது நீங்க செய்தது தவறுதான் நீங்க புரிந்து கொள்ளும்படியாக மழையே பெய்யாத காலத்துல மழை பெய்யும் அவங்க அறுப்பின் நாளில. அன்னைக்கு அந்த நாட்கள் எல்லாம் பாலஸ்தீன பகுதியில மழையெல்லாம் வராது, ஆனா அபூர்வமா அந்த மழை அங்க பெய்யும். அதாவது நீங்க செய்தது தவறுதான் அப்படிங்கறத உணர வைக்கிறதுக்காக அங்க மழை பெய்யும் கூட சாமுவேலுடைய ஜெபத்தின்படி. அப்போ அங்க மீண்டும் சாமுவேல் அவங்கள்ட்ட சொல்லிட்டு சொல்றாரு, இது வரைக்கும் பேசின பார்த்துட்டு வசனங்களுடைய விளக்கம் சாராம்சமா கடைசியில் அந்த எசன்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரேல் ஜனங்களை கடிந்து கொள்கிறார். எப்படி கடிந்து கொள்கிறார் அப்படின்னா, தேவன் உங்களுக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்க, எவ்வளவோ கிருபைகள் செய்திருக்க, நீங்க என்ன செய்றீங்கன்னா அவருக்கு விரோதமாக நன்றி மறந்து போயிட்டீங்க. நன்றி மறந்து போய் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நீங்க செய்துட்டீங்க. இதுவரைக்கும் வேறு சில காரியங்கள் தான் செய்தீங்க, இப்ப அவரவே நிராகரிக்கிற அளவுக்கு நீங்க காரியம் செய்துட்டீங்க. அப்ப அவர் உங்களுக்கு எவ்வளவு செய்துட்டதுல நன்றியே இல்லையா, நன்றி மறந்து போயிட்டீங்களே. இதத்தான் சொல்ல வர, இதத்தான் அந்த சொல்லி அவங்கள கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லி அந்த நன்றி மறந்து போகிறதுங்கிறது. நான் இங்க ஒரு கேள்வி நம்ம புரிந்து கொள்வதற்காக கேட்கலாம், நன்றி மறந்து போகுதல் பலவீனமா பாவமா? இப்ப யாராவது நம்ம கொண்டு செய்யறாங்க, செய்த நன்றியை நம்ம மறந்துட்டோம்னா அது பலவீனமா பாவமா? பலவீனம் அல்ல, பாவம். நன்றி மறத்தல் என்பது பாவம் சொல்றத காட்டிலும் பயங்கரமான பாவம் நன்றி மறத்தல். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதைத்தான் சுட்டி காட்டினார். இந்த நன்றி மறத்தல்ங்கிறது பொதுவாகவே இருக்கிற குற்றங்கள் அனைத்திலும் பெரிய குற்றம் நன்றி மறத்தல். இருக்கிற பாவங்களே மிகப்பெரிய பாவம் நன்றி மறத்தல். அதுவும் மன்னிக்கப்பட முடியாத, பொறுத்துக்கொள்ளப்பட முடியாத ஒரு பாவம் இந்த நன்றி மறத்தல். விசேஷம் எப்படி இருக்குன்னா, நன்றி மறத்தல்ங்கிறது அவ்வளவு பெரிய பாவமா? ஆமன் மன சகோதர சகோதரிகள், பொதுவா உலகத்தின் மனுஷர்கள்கிட்டயே நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு கோட்பாடு அல்லது இந்த கொள்கையை நன்றி மரத்துல ஒத்துக்கவே மாட்டாங்க. அதாவது ரொம்ப சுயநலம் உள்ள மனுஷனாக இருந்தாலும் சரி நன்றி மறுத்தல்ங்கிறத அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கிரேக்க நாட்டில சட்ட தொகுப்பாளர் ஒருத்தர் இருந்தார், முந்தி கற்காலத்தில் அவர் பேரு லைகர்கஸ். அவரு கிரேக்க நாட்டுக்கான சட்ட திட்டங்களை அவர் ஏற்றினார். எப்படி இந்தியாவுக்கு அம்பேத்கர் சட்ட மேதைன்னு சொல்றாங்களோ அது போல அங்க அப்படி இருந்திருக்கிறார். அவர் வந்து ஒவ்வொரு குற்றங்களுக்கும் தண்டனைகள் எல்லாம் சட்டப்படி வரிசைப்படுத்திருக்கிறார். இப்ப நமக்கு கூட இருக்குங்களா இந்திய தண்டனை சட்டம் பிரிவு ஒண்ணு நிறைய ஒன்னு ரெண்டு பத்தாவது அப்புறம் ஏபிசி எல்லாமே வந்திருக்கும். ஏன்னா குற்றங்கள் மலிஞ்சு போய் கிடக்குதுன்னு அர்த்தம், சட்டத்தை பார்த்துதான் பிரமிக்க வேணா அவ்வளவு இருக்குதுன்னு அர்த்தம். அது போல அங்கு கிழக்கு நாட்டினுடைய இந்த சட்ட தொகுப்பாளர் லைபர்கர் அவர் வந்து ஒவ்வொரு குற்றத்துக்கும் ஒவ்வொரு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் போட்டுட்டு இயற்றிட்டு வந்தவர் இந்த நன்றி மரத்தல்ங்கிற ஒரு காரியம் அவருக்கு அவருடைய நினைவுக்கு வந்துச்சான். அதுக்கு அவர் என்ன செய்தாராம், தண்டனை என்ன நன்றி மரத்தல்ங்கிறதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு அவர் கெஸ் பண்ணாராம். இன்னும் கூட இருக்கிறவங்களோட சேர்ந்து விவாதிச்சாராம். ஒரு தண்டனையும் அதாவது மனசீக தண்டனைகள்ல ஒரு தண்டனையுமே அதுக்கு பொருந்தாதான், அவ்வளவு மோசமானதான். அதனால அவர் என்ன சொல்லிட்டாருன்னா அந்த நாட்டு கடவுள்கள் யாரோ இதை நான் கடவுள்கள் அதாவது தேவர்களுக்கு முன்பாகவே இந்த குற்றத்தை நான் விட்டுறேன், இதற்கான தண்டனை நம்முடைய அரசுக்கு எட்டல அப்படின்னு சொல்லிட்டு அன்பான சகோதர சகோதரிகளே. அது ஏதென்ஸ்ல ஒரு அடிமையை விடுதலை பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு காரியத்துல பிறந்தமே ஏதோ ஒரு சூழ்நிலை விடுதலை பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த விடுதலை பண்ணப்பட்ட அடிமை விடுதலை பண்ணின எஜமானனுக்கு நன்றி மறக்கிற விதமாக அல்லது நன்றி அறிதல் இல்லாத விதமாக ஏதாவது பேசி செய்துட்டாருங்கிற விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா மீண்டும் அவர் அடிமையாக்கப்படுவார், அவருக்கு விடுதலையே கிடையாது மரணம் வரைக்கும். அப்ப நமக்கு புரியும் இந்த நன்றி மரத்தல்ங்கிறது மனுஷர்களுடைய பார்வையிலேயே எவ்வளவு பயங்கரமான பாவமாக சித்தரிக்கப்பட்டிருக்குதுன்னு நமக்கு புரியும். நன்றி மரத்தல் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நன்றி பத்தி சொல்லணும்னா இந்த ரசல் ஒரு அருமையான விளக்கம் கொடுக்கிறார். நன்றி என்பது ஆத்மாவில் அல்லது இருதயத்தில் மலர்கின்ற அழகான அருமையான ஒரு மலர். நன்றி என்பது இருதயத்தில் மலர்கிற அருமையான அல்லது அழகான ஒரு மலர். இதை தவிர மனுஷருடைய இருதயம் இந்த அழகு இல்லை இந்த அருமையை தவிர இந்த மனுஷருடைய இருதயம் வேற ஒன்று வெளிப்படுத்தவே முடியாதா? நன்றி, இந்த நன்றி என்பதனுடைய அர்த்தமாக சொல்லும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நன்றி அறிவு எல்லாராலையுமே எல்லாராலையுமே எந்த நிலையில் இருக்கிற மனுஷராலையுமே ரொம்ப விரும்பப்படக்கூடியதும் உயர்வாக மதிப்பிக்கப்படக்கூடியதுமான இருக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த நன்றி அறிவு நன்றி உணர்வு என்பது எப்படி வரும் அப்படின்னா உயர்தரமான ஒரு இருதயமாக இருக்கும் போது மாத்திரமே இந்த குணம் வெளிப்படும். அப்படின்னா நம்முடைய இருதயம் உயர்தரமான தாழ்ந்த நிலையில் அல்லது மலிந்து போன நிலையில அல்லது சீரழிந்த நிலையில அந்த நிலையில இருக்கும்போது இந்த நன்றி அறிவு அப்படிங்கிற ஒரு அந்த மலர் வராது, அந்த ஒரு உணர்வு வராது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த உணர்வு நன்றி அறிதல் உணர்வு ஒருத்தருக்குள்ள இருக்கும்னா அப்போ அவர்கிட்ட அந்த உயர்தரமான மேலான அப்படி சொன்னா நல்லா இருக்கும் மேலான நற்குணங்கள் நிறைந்திருக்கிற ஒரு இருதயத்துல தான் இது வரும். கர்த்தருடைய ஜனங்கள் அதாவது முன்பாக நம் மனுஷருக்கு உலக மனுஷர்களுக்கு மத்தியில பார்க்கும்போது நிறைய பேர் எல்லாருமே நன்றி உணர்வு இருக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது பொதுவா உலக மனுஷர்களுக்கு முன்பாக. ஆனால் இங்கே பார்க்கும்போது கர்த்தருடைய ஜனங்களுக்கு மத்தியில் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நன்றி உணர்வு இதுதான் நீங்க சத்தியனுடைய மைய கருத்து. இந்த நன்றி உணர்வை பத்தி சொல்லும் போது நமக்குள்ள எவ்வளவு நன்றி உணர்வு இருக்கலாம் அல்லது எப்ப எப்ப நமக்குள்ள நன்றி உணர்வு இருக்கலாம் அல்லது என்னென்ன விஷயங்களுக்காக நமக்குள்ள நன்றி உணர்வு இருக்கலாம் அப்படின்னா ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம், வாசிச்சுட்டு நாமே லிஸ்ட் கொடுக்கலாம். அங்க ஒரு லிஸ்ட் இருக்கு, அங்க ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு எது எதுக்கு நாம் நன்றி உணர்வுகளாக நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கலாங்கிறத அதையும் எடுத்துட்டு இதையும் எடுத்துட்டு நம்ம பொருத்தி பார்க்கலாம். பொருத்தி பார்த்தோம்னா எந்தெந்த விஷயங்களுக்கு நாம் நன்றி சொல்லணும் எப்ப எப்ப நாம் நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கறத நாம் புரிஞ்சிடும். வாசிங்க ஒன்னு கொரிந்தியர் 1:26-29 வரைக்கும்.
எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்திய மனைவிகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்.
நல்லா கவனிங்க, நம்ம அப்படிலாம் அமேசனலிஸ்ட்ல இல்ல. ஞானிகளை வெட்கப்படிக்கும்படி வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் யாரும் தெரிஞ்சுட்டாரா?
பைத்தியமானவர்களை.
அப்புறம்
பலமுள்ளவைகளில் வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை
பலவீனமானவர்களை
உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும்
இழிவானவைகள்
அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும்
அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள்
இல்லாதவைகளையும்
இல்லாதவர்கள் தேவன் தெரிந்து கொண்டாரா? சரி, பைத்தியம் பலவீனம் இழிவானது அற்பமானது இல்லாதது, இது அஞ்சு விஷயங்கள் இருக்குது. இப்போ இத நமக்கு பொருத்தி பார்த்தோம்னா எதது நமக்கு செட் ஆகும், எதது நமக்கு செட் ஆகாது? எல்லாமே நமக்கு தான் செட் ஆகும், ஏன்னா நம்ம தான் அந்த வாய்ப்புல வந்திருக்கிறோம். சரி, இப்ப சொல்லுங்க, நம்ம எந்தெந்த நேரத்துல நன்றி சொல்லலாம், எதுக்கு நன்றி சொல்லலாம், இல்லைனா என்னென்ன காரியங்களுக்கு நன்றி சொல்லலாம்? நம்ம ஒருவேளை நன்றி உணர்வு தேவன்கிட்ட காட்டணும்னா எதுக்கு காட்டலாம், என்னென்ன நேரத்துக்கு காட்டலாம், எது நாள் வரைக்கும் காமிக்கலாம், இல்ல எவ்வளவு டைம் காமிக்கலாம்? இதுக்கு சிஸ்டர் சொல்ற மாதிரி ஒரே வார்த்தையில் விடையளி, இதுதான் சரியா இருக்கும். ஒரே வார்த்தையில் சொல்லலாம், ஜீவன் இருக்கிற நாள் வரைக்கும், இந்த சரீரத்தில் ஜீவ சுவாசம் இருக்கிற வரைக்கும் நாம என்னதான் செய்யணும் தெரியுங்களா? நன்றி 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 துடிக்கிறேன், அது இல்ல அது இல்ல, அப்படி வெறும் உதட்டு வார்த்தையை கத்து கேட்கறது இல்ல, இதயபூர்வமான அது ஆத்மாவில் மலரக்கூடிய அருமையான ஒரு பூ. இந்த பூவின் வாசனையை முகந்து பார்க்கக்கூடிய இடத்துல நாம வெளிப்படுத்துற விதத்துலதான் இந்த பூவே வாசனை வீசும். இது இருதயத்தில இருந்து இருதய அடித்தளத்திலிருந்து உணர்வு பூர்வமான அந்த லிஸ்ட், அங்க ஒரு அஞ்சு லிஸ்ட் எடுத்து பாருங்க, எல்லாமே நமக்கு தான் இருக்கும், நமக்கு மாத்திரம்தான் செட் ஆகும். உலகத்தில் இருக்கிற மற்ற மனுஷனை நம்ம கம்பேர் பண்ணி கூட பார்க்க முடியாது. அப்ப இந்த நிலையில இருந்து தேவன் நம்மை இவ்வளவு பெரிய காரியங்கள் செய்து நம்ம வச்சுக்கிறாருன்னா, அதனால சகோதர சகோதரிகளே, அவர் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிற ஒரு சகோதரனோ ஒரு சகோதரி அவையினால இருக்கட்டும், ஆனா அவருடைய இருதயம் அவருடைய முழு மனசோட தேவனுக்கு முன்னாடி நன்றி அறிதல் உணர்வு மிகுந்ததாக மாத்திரமே இருக்கும் இருக்கணும். இன்ன காரியத்துக்காக இல்ல, தடிக்கு கீழே விழுந்த போதும் சரி, குப்பி ஓரத்துல உட்கார வைக்கப்பட்ட போதும் சரி, அவருடைய வாய் முணுமுணுப்பு வரணும். எந்த முணுமுணுப்புனா நன்றி சொல்றது மாத்திரம்தான் வரணும், நன்றி மாத்திரமே சொல்லக்கூடிய. ஏன்னா நம்ம பெற்றிருக்கிற இந்த கிருபைக்கு, இந்த தயவுக்கு, இந்த ஆசீர்வாதத்துக்கு நாம இன்னும் அப்பா கிட்ட வேற ஏதாவது வேணும்னு கேட்கறதுக்கு கூட நமக்கு ஒண்ணு இல்ல. அவர் 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 இந்த தெரிந்தெடுத்தல் யாரு, இந்த உள்ள நம்ம என்ட்ரா இருக்கிற பாருங்க, பிரகாரத்துல இருந்து அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு நம்ம உள்ள வந்திருக்கிறோம். இதுக்கே இவ்வளோ பெரிய விஷயங்களுக்கு நாம முழுக்க நம்முடைய இருதயம் நன்றி உணர்வு மிக்கதாகவே இருக்கணும். எப்ப தேவன் பற்றி நமக்கு சிந்தனை வந்தாலும் சரி, அப்பா பற்றி எப்ப நமக்கு ஆண்டவர் பற்றி சிந்தனை வந்தாலும் சரி, உடனடியாக அந்த சிந்தனையோடு பின்தொடரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் நன்றியா தான் இருக்கணும். நம்ம மன நம்முடைய மாநில நம்ம பார்க்கலாம், நிறைய பேர்த்த பார்க்கலாம், இப்ப கூட காலையில கூட பார்க்கலாம், மனுஷரை சேர்த்து தூக்கிட்டு போறத, மனுஷர்களுக்கு நேரிக்கிற உபாதைகளை, மனுஷர் படுற கஷ்டங்களை, அவங்க படுற வருத்தங்களை, அவலங்கள் எல்லாத்தையும் நம்ம கண்ணில் பாக்குறோம். படியேறி வரும்போது பார்த்துட்டு தான் நிறைய சம்பவங்கள் பார்த்துட்டு தான் வந்து உட்காந்துருக்கிறோம். நம்ம எப்பவுமே சரி, எப்பவுமே சரி, ஒருவேளை நம்ம செத்து போயிருந்தா, ஒருவேளை எங்கவாது முடங்கப்பட்டு கிடந்திருந்தா, ஒருவேளை எங்கேயாவது சிக்கிட்டு கிடந்திருந்தா, ஒருவேளை வேற எந்த விதத்திலேயாவது பாதிக்கப்பட்டு சரீரத்தை பாதி மிகப்பெரிய பாதிப்புல சிக்கி இருந்தா, ஒருவேளை கண்ணு இல்லாம இருந்தா, ஒருவேளை வாய் இல்லாம இருந்திருந்தா, இதெல்லாம் இருந்து கேட்கிற காது இல்லாம இருந்திருந்தா, ஏதாவது ஏதாவது சின்ன பாதிப்பு இருந்திருந்தா கூட நம்ம இவ்வளவு பெரிய விஷயத்தை கொண்டு உட்கார்ந்துருக்க முடியுமா? இவ்வளவு பெரிய தயவு நம்ம வாங்கியிருக்க முடியுமா? இந்த திட்டம் பற்றி நம்ம தெரிஞ்சிருக்க முடியுமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், என்ன என்ன தகுதினு சொல்றதுக்கு நம்ம கிட்ட என்னதான் இருந்துச்சு? அவர் சொன்ன அந்த தகுதி தான் இருந்துச்சு, அது அவர் சித்தம் கொண்டு, இங்க இல்ல அவர் சித்தம் கொண்டு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அப்ப ஒரு புது சிருஷ்டி இந்த வாய்ப்புக்குள்ள வந்துட்ட ஒருவருடைய இருதயம் தேவனை பற்றி, ஆனா போகும்போது ஒரு மனுஷனை பார்க்கும்போது சரி, அவருடைய அவலமான நிலை நம்ம கண்ணுக்கு படுதா, பரிதாபம் வருதா, உணர்வு வருதா, உதவி செய்யணும், நல்ல எண்ணங்கள் தான். ஆனா அதை காட்டிலும் முன்னாடி என்ன நம்ம இப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு மத்தியிலையும் தேவன் என்னையே இப்படி வச்சிருக்கிறாரு, என்னைய ஒரு பொருட்டா வச்சிருக்கிறாரு, என் பேர் கூட அவருக்கு நினைவுல இருக்கு, என் வருஷமெல்லாம் அவருடைய கையில இருக்குது, என்னைய ஒரு பொருட்டா வச்சிருக்கிறாரு. ஏதாவது ஒரு சம்பவத்தை பார்க்கும் போதும் யாராவது வந்திருப்பா, அவருக்கு உதவி செய்யலாம், அது நல்ல எண்ணம், நல்ல சரியம்தான். ஆனா அதுக்கு முதல்ல வரக்கூடியது இந்த நிலையில எத்தனையோ மனுஷர்கள் இருக்க, அவர்களிலே ஒருத்தனா இருந்த எண்ணெய தேவன் இவ்வளவு பெரிய உயர்வுக்கு வச்சிருக்கிறாரு. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, சராசரியா சரீரபூர்வமான குடும்ப விஷயமான சராசரியான விஷயங்களுக்கு மேலான விஷயங்களை நமக்கு வச்சிருக்கிறாரு. உடனடியா நமக்குள்ள இருதயத்துக்குள்ள அந்த பூ அப்படி அப்படி மலரணும், மலரணும், மலர்ந்து அந்த நன்றி உணர்வு சுகந்த வாசனையாக தேவனுக்கு முன்னாடி எழும்பணும். பாருங்க நன்றி உணர்வு, பாருங்க ஒருவேளை நாம கூட மனுஷ சுபாவத்துல இருக்கிறோம், உடனடியாக தேவன் காரியங்கள் பேர்லயோ கர்த்தருடைய காரியங்கள் பேர்லயோ இல்ல அவரை அவருடைய பரிசுத்தவான்கள் காரியங்கள் மூலமாக உடனடியா நமக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நன்றி உணர்வு. என்ன இருந்தாலும் அவர் செஞ்ச விஷயம்லாம் நல்லதுதான், ஆனாலும் அவர் எனக்குன்னு பேசின விஷயத்த மாத்திரம் என்னால மறக்க முடியல அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள இருந்தாலும், நாம் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதுனால இந்த நன்றி உணர்வு மாத்திரம் தான் முன்னாடி வந்து அருமையான புஷ்பமாக முன்னாடி நிக்கணுமா. நன்றி உணர்வு முதலாவது, முதலாவது எவ்வளவு மேலான விஷயம் வந்தக்கூடிய சகோதர சகோதரிகள். ஆனா கத்துடைய ஜனங்கள்ல தேவனுடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கள்ல எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்க, நாம அப்படித்தான் நம்பணும், அப்படித்தான் இருக்கணும். உங்களுக்குரிய சகோதர சகோதரிகள், இப்போ ஆவிக்குரிய வளர்ச்சி அடைகிறதுக்கு தேவையான விஷயங்கள் இதற்குள்ளாகத்தான் அணுகியிருக்கு. ஒருவேளை கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ள, அதாவது ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களாகிய நானும் நீங்களும் நமக்குள்ள தேவனுக்கு எதிராக எப்பவாவது முறுமுறுக்கிற எண்ணமோ நினைவோ வாயில சொல்லினாலும் இருதயத்துல நினைவோ நமக்குள்ள எங்கேயாவது எப்பவாவது வருதா? ஒருவேளை தேவனுக்கு எதிராக, கர்த்தருக்கு எதிராக, அப்படின்னா பெற்றுக்கொண்ட சத்தியத்திற்கு, பண்ணின அர்ப்பணிப்புக்கு எதிராக முறையிடுகிறதாகவோ அல்ல முறுமுறுக்கிற ஆவியோ நமக்குள்ள எங்கேயாவது இருக்கிற மாதிரி தோணுச்சுனா உடனடியாக நாம் கண்டுக்கணும், நாம் நம்மை புரிந்து கொள்ளணும், இல்லைன்னா நாம் அடையாளப்படுத்திக் கொள்ளணும், நம்ம கிட்ட நன்றி அறிதல் உணர்வு இல்ல. நன்றி அறிவு உணர்வு இல்ல அப்படிங்கறத நாம் எப்படி கண்டுகொள்ளலாம்னா, இப்படித்தான் தேவனுடைய தேவனுக்கு தேவனை பற்றி என்னமோ தேவன் இதையும் தான் வச்சிருக்கிறாரு, இதையும் பார்த்துட்டு தான் இருக்கிறார், இந்த மாதிரி வார்த்தைகள் எப்பவாவது நாம பேசி இருக்கிறோமா, பேசி இருந்தோமா, பேசணும்னு தோணிச்சா? நமக்கு இருதயத்துக்குள்ள அந்த நன்றி என்கிற மலர் மலரல, நன்றி உணர்வு இல்ல. அதனாலதான் தேவனுடைய காரியங்கள் பேர்ல அவர் எற்றோ எப்படியோ செயலற்றோ காணாதவர் போல இருக்கிறாரோ அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள அந்த சந்தேகம் வருது. அதனாலதான் நம்முடைய வாயோ இருதயமோ, இருதயம் இருதயம் மற்றும் வாய் முறுமுறுப்பை கொண்டு வரும். அவர் அப்படி சொன்னதில்லை, இந்த வித்தியாசமான முறுமுறுப்பு பொன் போன்ற நாக்கின் மூலமாக எப்படி வெளிப்படும்னா, இந்த காரியங்களையும் தான் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு, இதையும் தான் அனுபவிச்சிருக்கிறாரு, எப்பத்தான் செய்வாரோ, என்னதான் செய்வாரோ. அன்பான சகோதர சகோதரிகளே, அவருக்கு தெரியாதா? பைத்தியத்தையும் இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் இல்லாதவைகளையும் நாம கூப்பிட்டுருக்கிறோம், அவருக்கு தெரியாதா? இது பலவீனர்களை நம்ம கூப்பிட்டுருக்கிறோமே, இந்த பலவீனர்களுடைய நிலை என்னன்னு அந்த சர்வ பராக்கிரமும் பலமுள்ளவரா இருக்கிறவருக்கு தெரியாதா? அப்ப நம்முடைய வாய் முறுமுறுக்குதுன்னா நம்முடைய இருதயத்துல நன்றி உணர்வு இல்ல. முறுமுறுப்பு எந்த இடத்துல, எந்த இருதயத்துல முறுமுறுப்பு உருவாகுதோ அங்க நன்றி உணர்வுங்கிற அழகான மலர் இல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இது முக்கியமான அடையாளம், முக்கியமான அடையாளம். முறுமுறுப்பு செய்யாதீர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுப்பு செய்ததுனால சங்காரத்துவத்தினால் அழிக்கப்பட்டாங்க, நீங்களும் அதே போல் முறுமுறுப்பு செய்யாதீர்கள். ஒன்னு கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்றதனுடைய நோக்கம், அந்த நோக்கத்தினுடைய ஆழமான விஷயம், முறுமுறுப்பு வருதுன்னா அந்த ஜனங்கள் கேட்டாங்க, அந்த ஜனங்கள் என்ன கேட்டாங்கன்னா, இவ்வளவு காரியங்கள் நடக்குது, தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரோ இல்லையோ அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். வசனங்கள் அப்படியே இருக்கு. அதே போலதான் நமக்கு நேரிடக்கூடிய காரியங்களையும் உபத்திரவங்களையும் எங்கேயாவது இவ்வளவு சம்பவங்கள் எனக்கு நடக்குது, தேவன் என்னதான் செய்யறாரு, பாக்குறாரா பாக்கலையா, அந்த முறுமுறுப்பான இருதயம் எங்கமாவது நமக்குள்ள இருந்துச்சுன்னா நமக்குட்ட அந்த உள்ள நன்றி உணர்வுங்கிற அல்லது நன்றி அறிதல்ங்கிற புஷ்பம் பூ மலரலே அர்த்தம் இல்லேன்னு அர்த்தம். சம்மான சகோதர சகோதரி, இது மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். நம்ம கவனிக்கக்கூடிய விஷயமும் கூட இந்த நன்றி அறிதல் ஒரு உணர்வு. அப்போ நன்றி அறிதல் நன்றியற்ற நிலையில நாம இருக்கிறோங்கிறதுக்கு இந்த முறுமுறுப்பு பெரிய அடையாளம். எங்கவாது நம்முடைய இதயத்துல எப்பவாது வெளியில பேசுறவங்க இதயத்துல கூட தோன்றதா கவனிக்கணும், கவனிச்சுட்டே இருக்கணும். ஒருவேளை கவனிச்சுட்டோம்னா உணர்ந்து கொள்ளணும். நாம அந்த வார்த்தை அப்படி நம்முடைய இதயம் இருக்கவே கூடாது. ஏன்னா இந்த நன்றி உணர்வு வெளிப்படுதுன்னா இன்னொரு விஷயத்தை நம்ம வெளிப்படுத்துறோம். தேவன் பேர்ல நம்முடைய விசுவாசம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதுங்கிறதையும் இந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்துது. அவர் வேல எவ்வளவு அசைக்க முடியாத விசுவாசம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம எப்படி வெளிப்படுத்துறோம்னா, நன்றியை எப்போது வெளிப்படுத்துறோமோ அப்பதான். யோப புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்கும், கர்த்தருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்ததுன்னு இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய காரியங்கள் புது சிருஷ்டிகளுக்கு மத்தியில பகிரங்கமாக வெளிப்படையாக தாரைத்தப்பட்டையோட அமர்கலமாக ஆர்ப்பாட்டமாக வராது. தேவனுடைய காரியங்கள் நம்ம பேர்ல இருக்கும்போது அது அப்படித்தான் இருக்கும். அதை உணர்ந்து தெளிந்த புத்தியோட பார்க்கும்போது மாத்திரமே ஒரு புது சிருஷ்டி இந்த நன்றி உணர்வு உள்ள நிலையில இருக்க முடியும். அப்ப நம்ம இந்த நன்றி உணர்வு நிலையை எப்ப வெளிப்படுத்துறோமோ அப்போ எந்தெந்த நேரங்களில் அவருக்கு நன்றியை இருதயத்தாலும் வாயினாலும் உதடினாலையும் ஏறெடுக்கிறோமோ அப்போலாம் நாம் தேவன் பேர்லையும் கர்த்தர் பேர்லையும் சத்தியத்தின் பேர்லையும் வாக்கு தத்தங்கள் பேர்லையும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க அந்த ஒரு மேலான ஆசீர்வாதத்தின் பேர்லையும் நம்முடைய நம்பிக்கையை அல்லது நம்முடைய விசுவாசத்தை ரொம்ப ஆணித்தரமாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்துறோம்னு அர்த்தம். நன்றியுணர்வை வெளிப்படுத்தும் போது இது எல்லாம் செய்யறோம்னு அர்த்தம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனாலதான் இவங்க எவ்வளவு நெருக்கடிக்குள்ள போனாலும் அவங்களால மாத்திரம் சந்தோஷமா இருக்க முடியும். இந்த நன்றி உணர்வு உள்ளவர்களால் மாத்திரம்தான். நன்றி உணர்வு அவ்வளவு முக்கியமானது. இவங்களால மாத்திரம்தான் சந்தோஷமாகவே இருக்க முடியும். நாம நன்றி உணர்வு உள்ளவங்களாக இருக்கிறோம் அப்படின்னம்னா அப்ப இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே இருக்கும். தேவனுக்கு முன்பாக உண்மையான அந்த இருதயம் இருக்கும். ஜீவியத்தினுடைய சகல காரியங்கள்லயும் நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள் நம்முடைய இடைப்படுதோ, நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள், எந்தெந்த மனுஷர்கள், தொழில் சம்பந்தமாகவோ எல்லா விஷயத்திலையும் சம்பந்தமாகவோ எது நம்முடைய வாழ்க்கையில இடைப்படுதோ அதை நாம் சரியா உணர்ந்து பார்க்க முடியும். சரியா உணர்ந்து பார்த்து சரியானபடி நம்ம நம்முடைய அந்த ஓட்டத்தை அமைத்துக் கொள்ளவும் முடியும். நன்றி உணர்வு நம்முடைய இதயத்தில் இருக்கும்போது மாத்திரம்தான். அது இல்லைன்னா இந்த நிலையில நாம நமக்குள்ள நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடியது எல்லாமே விசித்திரமாகவும் விகற்பமாகவும் நமக்கு தோணும். நம்மால் அடையாளம் காண முடியாது. நன்றி உணர்வு இருந்தால் மாத்திரமே நமக்கு நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடுகிற எந்த விஷயங்களையும் சரியான தொடர்புக்குள்ள நம்ம வச்சுக்கொள்ள முடியும். அது எப்போனா நன்றி உணர்வு நமக்குள்ள இருக்கும்போது மாத்திரம்தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த அருமையான மலர் அது வெளிப்படுத்தணும். அப்போ மற்றவர்களுடைய முழு காரியத்தையும் நம்மால புரிந்து கொள்ள முடியலன்னாலும் இந்த நன்றி உணர்வு இருந்ததுன்னா அவருடைய நல்ல பண்புகளை அப்போதுதான் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஒருத்தரை பத்தி நம்மால புரிந்து கொள்ள முடியாது. அந்த நன்றி உணர்வு நமக்கு இருந்ததுன்னா அவர்கிட்ட இருக்கிற நல்ல காரியங்களை, நல்ல குணங்களை, நல்ல பண்புகளை அப்போதுதான் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். நன்றி உணர்வு இல்லைன்னா இவைகள் எல்லாம் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. நன்றி உணர்வு இருக்கும் பட்சத்துல மாத்திரம்தான் மற்றவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல காரியங்களை, நல்ல பண்புகளை நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரி பாருங்க, இதுதான் இதன் மூலமாக எவ்வளவு அந்த மனங்கள், அதாவது ஆவிக்குரிய மனம் வீசுது பாருங்க. இந்த நன்றி உணர்வுங்கிற இந்த அருமையான புஷ்பம் எவ்வளவு அழகான மனம் வீசிச்சுட்டு இருக்குதுன்னு பாருங்க. நம்முடைய விசுவாசத்தை ஆணித்தரமான ஸ்ட்ராங்கா இருக்குதுங்கிறத வெளிப்படுத்தணும். இன்னொன்று, நம்முடைய வாழ்க்கையின் இடைப்படக்கூடிய வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நிதானித்து சரியான தொடர்பு கொள்ள கொண்டு வர்றோம். இன்னொன்று, நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள்ட்ட எந்த சிறந்த நல்பண்புகள் இருக்குது, ஏன்னா தீமை பார்க்கறது இல்ல, நற்பண்புகள் இருக்குது அப்படிங்கறதை கண்டுணர்ந்து கொள்ள முடியுது. எல்லாத்துக்குமே இந்த அருமையான விஷயம்தான் ஆதாரமாக இருக்கு, நன்றி உணர்வு. நன்றி உணர்வு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ தேவன் அபிஷேகம் பண்ணின அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த நன்றி உணர்வுங்கிறது முதலாவதும் முக்கியமானதும் சுவாசம் போலவும் இருந்துட்டே இருக்கும். பொதுவாகவே இந்த நன்றி உணர்வு கொள்கை உலகத்திலேயும் காணப்படுது. அதை காட்டிலும் பரிசுத்தவான்கள்கிட்ட அதிகமானதும் மேலானதுமாகவும் இருக்கணும். நம்மக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி நன்றி உணர்வு நமக்குள்ள இருக்கும்போது மாத்திரம்தான் நமக்கு விரோதமாக யாராவது தீமை பேசினாலும், நமக்கு விரோதமாக யாராவது எதிரான காரியங்கள் செய்தாலும், அப்ப கூட தேவன் போல, அதாவது அவர் போலவே இல்ல, அவருடைய குமாரனுடைய சாயலில் நாம் வளரும் போது அந்த நல்ல குணங்களை நாம வெளிப்படுத்த முடியும். நமக்கு எதிரான காரியங்கள் செய்யறவங்களுக்கு மத்தியில இது போன்ற நற்குணங்களை நாம் வெளிப்படுத்துறதுக்கு மிக முக்கியமான உணர்வு இந்த நன்றி உணர்வு நம்முடைய இதயத்துல இருந்திருக்கும் போது மாத்திரம்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இது காட்டிலும் மேலான ஒரு விஷயம் இருக்கு. உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள் வசனம் நீதிமொழியிலாம் படிக்கிறோம். நம்முடைய இருதயத்தை நாம் எப்படி காத்துக்கொள்ளலாம்னா, ஒரு அருமையான கேட் இருக்கு, கேட் ஒரு கதவு இருக்கு, அல்லது ஒரு மூடி கூட நம்ம சொல்லலாம் இருக்கு. எந்த விதத்துல நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ளணும், எந்த விதத்துல காத்துக்கொள்ளலாம் நம்முடைய இருதயத்தை அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நீங்க பாருங்க. அன்பும் நன்றி உணர்வும் எவருடைய இருதயத்துல சேர்ந்து வாசம் பண்ணதோ அங்கே எதிராளியான பிசாசானவனுக்கு வேலையே இல்லை. எவருடைய இருதயத்துல அந்த நன்றி உணர்வு, அந்த அழகான அருமையான மலர் எவருடைய இருதயத்துல வாசம் பண்ணதோ அந்த இடத்துல பிசாசானவனுக்கு வேலையே இல்லையா? அப்ப நம்முடைய இருதயத்தை காத்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குது பாத்தீங்களா? நன்றி உணர்வு நம்முடைய இருதயத்துல இருந்துச்சுன்னா அந்த சத்ரு வேலை செய்யறதுக்கு இடமே இல்லை. இந்த நன்றி உணர்வு மாத்திரம் தேவன்கிட்டையும் கிறிஸ்து இயேசு கிட்டையும் அவருடைய சத்தியத்திலையும் அவருடைய அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கள் கிட்டையும் இந்த நன்றி உணர்வு நமக்கிட்ட இருந்துச்சுன்னா, நன்றி பாராட்டக்கூடிய ஜனங்களாக நம்ம இருந்தோம்னா, எப்போ எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சத்ரு நம்முடைய இதயத்துல அவனால வேலையே செய்ய முடியாது. அவனுக்கு இங்க வேலையே இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம், சத்ரு வேலை செய்வதற்கு இடமே இருப்பதில்லை. ஆனா நன்றி மறத்தல்ங்கிறது இல்ல, நன்றி உணர்வு இருந்தா சத்ரு வேலை செய்யறதுக்கு இடமே இல்லை. நன்றி மறத்தல் அல்லது நன்றி உணர்வு இல்லாமைங்கிறது நீதிக்கு குருட்டுத்தன்மை உள்ளதனுடைய அடையாளம். எவ்வளவு அப்படியே வித்தியாசப்படுது. நன்றி உணர்வு நம்ம கிட்ட இல்லைன்னா நாம நீதிக்கு குருடரா இருக்கிறோம் அர்த்தம். நீதியினுடைய காரியங்கள்ல குருடரா இருக்கிறோம். குருடருக்கு எப்படி பார்வை தெரியாதோ அதே போல நீதி, அன்பு, சமாதானம், நற்குணங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா நன்றி உணர்வு நமக்குள்ள இருந்துச்சுன்னா சத்ரு வேலை செய்யறதுக்கு இங்க இடமே எப்பவுமே இல்லை. அப்ப இந்த நன்றி உணர்வு இல்லாத இருதயமுடைய நிலையில இருக்கிற அந்த அதனுடைய வெளிப்பாடு நீதிக்கு குருடா இருக்கிறது மாத்திரம் இல்ல, குணலட்சணத்தின் தரத்துல ரொம்ப குறைவு, ஆவிக்குரிய கருவிகள் வளர்ச்சி அடையவே இல்லை. இது எல்லாத்தினுடைய ஒட்டுமொத்த வெளிப்புறமான அடையாளம் தான் நன்றி உணர்வு இல்லாமை. தேவனுடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு அப்படிங்கன்னா அது கூட எப்படி வெளிப்படும்னா இந்த நன்றி உணர்வின் மூலமாகத்தான், நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போதுதான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பாருங்க, இது ரொம்ப மேலான விஷயமா இருக்குது. நன்றி மறத்தல்ங்கிற தன்மை நமக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு வரவே கூடாது, புது சிருஷ்டிகள்ட்ட வராது. அதனால எச்சரிப்புக்கு நம்ம எடுத்துக்கலாம். நன்றி மறத்தல்ங்கிற ஒரு தன்மை நமக்குள்ள வந்துருச்சுன்னா அதுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே வந்துருவாங்க. அலையாத விருந்தாளிகள் அவர்கள் எல்லாருமே வந்துருவாங்களாம். நன்றி மறத்தல்ங்கிற ஒரு தன்மை மாத்திரம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அதனுடைய உறவினர்கள் எல்லாம் நம்ம கூப்பிடாமே வந்துருவாங்க. யார் யார் அந்த உறவினர்கள்? அதுக்கே ஒரே வார்த்தையில தான் பதில் சொல்லணும். மாம்சத்தின் கிரியைகள், கலாத்தியர் 5 படிக்கிறோம் தெரியுங்களா, மாம்சத்தின் கிரியைகள் ஒரு 19 லிஸ்ட் வரும். கோபம், பொறாமை, வஞ்சகம் எல்லாம் வரும். இந்த எல்லா மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லக்கூடிய இந்த இவைகள் எல்லாமே, இந்த துர்க்குணங்கள் எல்லாமே நன்றி இல்லாம என்கிற குணத்தினுடைய உறவினர்கள். இவருக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. அப்ப நம்ம நன்றி இல்லாமைங்கிற ஒரு குணம் நமக்குள்ள இருந்துட்டா போதும், நம்மை அறியாமலேயே, நாம கூப்பிடாமையே மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் நமக்குள்ளதான் அடங்கி இருக்கும். சொந்தக்காரவங்களாம், இந்த சொந்தக்காரவங்க எப்பப்போ நமக்குள்ள வெளிப்படுறாங்களோ நாம புரிந்துக்க வேண்டியதான். இந்த சொந்தக்காரங்கள், அதாவது மாம்சத்தின் கிரியைகள் என்பது உறவினர்கள். இந்த சொந்தக்காரங்கள் எப்ப எப்ப நம்முடைய கிரியைகள்ல செயல்கள்ல வெளிப்படுறாங்களோ அப்போதான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் நம்ம கிட்ட அந்த நன்றி உணர்வு இல்லை. நன்றி மரத்தல் தான் இருக்குது. நன்றி உணர்வு என்கிற அருமையான மலர் இல்ல, நன்றி மரத்தல் என்கிற கொடூர குணம் தான் இருக்கு, பயங்கரமான பாவம் தான் இருக்கு. அதனுடைய உறவினர்களுடைய வெளிப்பாடு தான் இது அப்படின்னு நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த நன்றி உணர்வு அதனுடைய அந்த அருமையான மலரினுடைய வெளிப்பாடுதான் ஆவியின் கனிகள் மற்ற நற்குணங்கள் எல்லாமே. என்ன அருமையான இருக்கு பாருங்க நமக்குரிய சகோதர சகோதரிகளே, எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்து பாருங்க. தேவன் அவருடைய சத்தியத்தை நமக்கு அவர் கொடுக்கிற விதம் ஆச்சரியமான விதமாகத்தான் இருக்கு. பாருங்க இதை இந்த மாதிரி அறிகுறிகள் நமக்குள்ள இருக்கிறாங்க, செக் பண்ணணும், ஆராய்ந்து பாத்துக்கணுமா. ஏன்னா தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் அவங்க மாம்சத்துல இருக்கிறதுனால இவைகளை ஆராய்ஞ்சு பார்த்து நாம வளரத்தக்கதான ஏற்பாடுகளை நாம செய்து கொள்ளணும். அத அதுக்கு அடுத்ததாக சாமுவேல் தீர்க்கதரிசி அவங்க ஜனங்கள்ட்ட சொல்லும் போது, நீங்க இப்படி செய்துட்டீங்க அந்த உங்களுக்காக ஜபம் பண்ணி கொள்ளும்படிக்கு அப்படின்னு அந்த வசனம் தெரியுங்களா, அதை வாசிங்க 18:19 நினைக்கிறேன்.
சாமுவேல் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார்.
பின்னாடி நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ணாமல் இருப்பதோ அந்த பாவம் என்னை விட்டு தூரமா இருப்பதாக.
சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும், நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். அப்பொழுது
என்ன வார்த்தை பாத்தீங்களா, முன்னாடி கேக்குறாங்க எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், ராஜா வேணும்னு கேட்ட அதே ஜனங்கள் எவ்வளவோ பாவம் செஞ்சோம், அதோட இது ஒரு பாவமா இருக்கட்டும், ராஜாவை நாங்க தெரிஞ்சுக்கிட்டது. அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய பேச்சு எவ்வளவு நேர்த்தியா இருந்திருக்கு பாருங்க. அந்த ஜனங்கள் உணர்ந்திருக்கிறாங்க, தாங்கள் ராஜாவை தெரிந்து கொண்டது, தேவனாகிய ராஜாவை புறக்கணித்து விட்டு மனுஷனாகிய ஒரு ராஜாவின் முறைமையை நாம தெரிந்து கொண்டது தேவனுக்கு விரோதமான காரியம். அந்த ஜனங்கள் உணர்ந்துட்டாங்க. உணர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட கேக்குறாங்க எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாது இருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாக இருப்பேன். பெரிய வார்த்தை, மேலான குணலட்சணம் இது. இத்தனைக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசி ஆவிக்குரியவர் அல்ல, அவர் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதியாக பூமியில தேவனுடைய சார்பாக இருந்தவர் மனுஷர்களுக்கு மத்தியில. அவருடைய வார்த்தை எவ்வளவு மேலான வார்த்தையா இருக்கு பாருங்க. இந்த ஜனங்கள் இப்படி எல்லாம் நம்ம ஒருவேளை மற்ற மனுஷர்களாக இருந்தா என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் எவ்வளவோ சொன்னேன் நீங்க கேட்கல, உங்களுக்கு ராஜா வேணும்னு விடாப்பிடியா நின்னீங்க, நான் சொல்லியும் கேட்கல, நீங்க ராஜாவை ஏற்படுத்திட்டீங்க, நானும் இது வரைக்கும் செஞ்சது போல உங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்துட்டேன், இனி உங்க பாடு உங்க ராஜா பாடு, நீங்களாச்சு உங்க ராஜாவாச்சு, நீங்க செய்யறத பொறுத்து உங்க ராஜா செய்யறத பொறுத்து உங்களோட தேவனுக்கு உறவு எப்படியோ இருக்கட்டும், நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காத நீங்க இன்னும் எப்படியோ போங்க, என் முகத்துல விழிக்காதீங்க, நானும் உங்ககிட்ட ஊழியம் செய்ய மாட்டேன், வரவும் மாட்டேன், இனிமேல் உங்களுக்கு எனக்கு தொடர்பே இல்லை போங்க அப்படின்னு உலகத்தின் மனுஷரா இப்படித்தான், அதாவது நீதியான வார்த்தைகள் போல கடுமையான வார்த்தைகள் பேசிட்டு போயிருப்பாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி அப்படின்னா சொல்லல, அது பாருங்க என்ன செய்யறாருனா அது மிகப்பெரிய பாவமாக கருதுறாரு அந்த ஜனங்களுக்கு. ஏன்னா அப்ப சாமுவேலனுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னா, தேவன் எப்படி பாக்குறாரு இந்த ஜனங்களை, தம்மை புறக்கணித்த போதும் அந்த ஜனங்களை தேவன் எப்படி பாக்குறாருன்னா, அந்த முறைமையை அவர்கள் புரிந்து கொள்வாங்க, ஆனாலும் நான் அவர்களை பாதுகாப்பேன் ஆசீர்வதிப்பேன், அவங்க கேட்டுக்கிட்ட நியமத்தின் படி விட்டுடுவேன், ஆனாலும் அவர்களை பாதுகாப்பேன் ஆசீர்வதிப்பேன். தேவனுடைய முறை அப்படித்தான், அந்த அன்பு அவங்க மேல தனிஞ்சே போகல. சாமுவேல் தீர்க்கதரிசிக்கும் அந்த ஜனங்கள் அவ்வளவு செய்த போதும் அந்த அன்பு தனிஞ்சு போகல. ஏன்னா இதுவரைக்கும் தங்களுக்கு நியாயாதிபதியா இருந்து ஒரு சின்ன தீங்கு கூட தனக்கு செய்யாத ஒரு நியாயாதிபதிய இவங்க தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு ராஜாவை ஏற்படுத்துறாரு. அப்ப பாருங்க, அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அந்த எண்ணம் வந்திருக்கலாம், நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன், என்ன குற்றம் என்னால கண்டீங்க, ஏன் என்ன இந்த பொருட்கள் இருந்து எடுத்தீங்க கேட்டுக்கலாம் அப்படி சொல்லல. மாறாக்க நீங்க இந்த வழியை தெரிஞ்சுட்டீங்க, நானாலும் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், ஏன்னா ஒருவேளை ஜெபம் பண்ணலனா அது பாவமா இருக்கும், அது எனக்கிட்ட இருக்காத படிக்கு நான் நடந்து கொள்வேன். அந்த ஒரு உறுதி கூட அங்க சொல்றாரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அது பாருங்க, பல வருஷம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில ஊழியம் செஞ்ச போதும் அந்த ஜனங்கள் தன்னை புறக்கணிச்ச போதும் ஆனாலும் தான் ஜெபம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை அந்த ஜனங்களுக்கு முன்னாடி கொடுக்கிறார். இது ஒரு சிறப்பான மேலான கண்ணோட்டம். அன்பான சகோதர சகோதரிகளை, அதே போலத்தான், அதே போல நீங்க அதை நமக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். அந்த அந்த சாம்ராஜ்யத்துக்கு திருச்சிக்கு அது எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, பொறுப்பை தான் எடுத்துட்டாங்க, ஆனா கடமை இன்னும் இருக்குதுன்னு அவர் உணர்ந்திருந்தார். நியாயாதிபதிங்கிற பொறுப்பை தான் தன்னை விட்டு எடுத்துட்டாங்க, ஆனா இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய கடமை எனக்கு இன்னும் இருக்குது. ஏன்னா நான் இவர்களை எப்படி நான் நினைக்கிறேன், இன்னும் சகோதரர்களாகவே நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். என்னை தள்ளிட்டாலும் சரி, தேவனை தள்ளிட்டாங்க, அப்புறம் என்னை தள்ளிட்டாலும் சரி, நான் அவர்களை சகோதரராக தான் நினைக்கிறேன். முன்பு எப்படி நான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும், அது போல இனியும் நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த சிந்தையை இருந்துச்சு. இன்றைக்கு புது சிந்தையை தெரிஞ்சிருக்கிற, புதிய மனம் கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு இருக்கிற ஜனங்களாகிய நம்ம கிட்டையும் கூட இந்த சிந்தை எப்போதுமே இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மக்கள் 5:44-45 வசனங்கள் கர்த்தர் இயேசு சொல்லும் போது என்ன மாதிரி அறிவுரையான ஆலோசனை கொடுக்கிறார் நீங்க வாசிங்க.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நீந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்களின் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார்.
நன்றியறிவே இல்லாத ஜனங்கள் மேல பரலோகத்தின் பிதா பாருங்க என்னென்ன காரியங்கள் செய்துட்டு இருக்கிறாரு. அவங்க அநீதிக்காரங்களாகவும் தீயோராய் இருந்துட்டாலும் நன்றியறிவே இல்லாத ஜனங்களுக்கு கூட அவர் மழையையும் சூரியனையும் கொடுத்துட்டே இருக்கிறார் அவருடைய தரப்பில் இருந்து. அப்ப அப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுக்கு நீங்க புத்திரராக இருக்கணும்னா நீங்க கூட அந்த குணலட்சத்தை கற்றுக்கோங்க. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க, நன்றி உணர்வு காக்கக்கூடியவர்களாக இருங்க. அது எந்த விதத்திலனா உங்களை சபிப்போருக்கு நீங்க அவர்களை ஆசீர்வதிங்க. உங்களுக்கு எதிராக ஏதாவது செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்க உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. இப்படி செய்வதன் மூலமாக நீங்க தேவனுடைய புத்திரர்கள் நீங்க வெளிப்படுத்தி காண்பிக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி ஜனங்களுக்கு மாத்திரம்தான் தேவனுடைய ஆவி அதிகதிகமாக ஒவ்வொரு நாளும் அவங்க பலத்துக்கு மேல் பலமடையும்படி வளரும்படியாக கொடுக்கப்படும். இந்த மாதிரி ஜனங்களுக்கு மாத்திரம்தான். ஒரு உடன்படிக்கை பண்ணும் போது பரிசுத்தாவி கொடுக்கப்படுது. அப்போவே நீதிமொழிகள் புத்தகத்துல நிறைய இடங்கள்ல நாம் படிப்போம், என் மகனே என் மகனே என் மகனே, தேவன் கூப்பிடுற அந்த வார்த்தைகளை பார்க்கலாம், கர்த்தர் கூப்பிடுற வார்த்தைகளை பார்க்கலாம். அவர் என் மகனேன்னு கூப்பிடுறாருன்னா அந்த வார்த்தை யாருக்கு மாத்திரம் பொருந்தும்னா, யார் யார் இன்னும் அந்த மகன்கிற ஸ்தானத்தை பற்றி கொண்டிருக்கிறார்களோ அல்லது அந்த உரிமையை தக்க வச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் தான் சேரும். உடன்படிக்கை பண்ணிட்டு அதோட நின்றுட்டா அந்த வார்த்தை அவங்களுக்கு பொருந்தாது. அதை தக்க வச்சு கொள்ளணும். மரண பரியந்தம் அந்த தேவனுடைய புத்திரர் அல்லது அவருடைய குமாரன் ஆண்டவருடைய சகோதரன் அல்லது அவருடைய உடன் அங்கங்கள் அந்த பாக்கியத்தை தக்க வச்சு கொண்டுகிட்டே இருக்கணும். தக்க வச்சுட்டு கொண்டுட்டு இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த வார்த்தை பொருந்தும். இந்த வார்த்தை உள்ள பொருந்துகிறவர்களுக்கு மாத்திரம்தான் தேவனுடைய உன்னத பலமாகிய பரிசுத்தாவி கொடுக்கப்படும். அந்த பரிசுத்தாவி கொடுக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன, அது என்னைக்கு எப்படி சொல்ல தெரியுங்களோ, எண்ணெய். அந்த எண்ணெய் வந்துதான் இங்க நிறைய கரடு முரடு இருக்கு. இந்த கரடு முரடுகளுக்கெல்லாம் அந்த எண்ணெயாகிய தேவனுடைய ஆவி வந்துதான் இந்த உராய்வுகளை எல்லாம் தடுத்து ஒரு இலகுவை ஏற்படுத்தும். எண்ணெயினுடைய நோக்கமே என்ன, உராய்வு ஏற்படுறதை தடுக்கிறதும் இழப்பீடு ஏற்படுகிறத சரி செய்யறதும் அல்லது தேய்மானம் அதை தான் நம்ம சொல்றோம். ரொம்ப டைட்டா இருக்கிறது இலகுவாகிறதும் வளையக்கூடிய தன்மையாக்குறது தான் எண்ணெயின் நோக்கம். அது போலத்தான் தேவனுடைய வல்லமையும் நமக்குள்ள செயல்படுகிறவருடைய நோக்கம் விதம் அப்படித்தான். ஏன்னா இங்க இரும்பு மாதிரி கடினப்பட்டு போய் கிடக்குது. இதுல எல்லாத்துலயும் இந்த ஆவியின் தேவனுடைய வல்லமை உள்ள வரும்போதுதான் இந்த உராய்வுகள்லாம் இல்லாம வளையக்கூடியதாக இணக்கம் உள்ளதாக. அதனாலதான் பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் சாந்தம் சமா இணக்கம் உள்ளதாகவும் இருக்கணும். இணக்கம் உள்ளதாகவும் அந்த இணக்கம் ஏற்படுத்தும். இந்த நிலையில இருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப அந்த நன்றி உணர்வு இருந்தா மாத்திரம்தான் ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறவ இவ்வளவோ காரியங்களையும் செய்ய முடியும், இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய இந்த நன்றி உணர்வு நமக்குள்ள இருந்துச்சுன்னா போக போக நம்முடைய வெளிப்புறமான கரடுமுரடான தோற்றம் கூட சாந்தமுள்ளதா மாறிடும். ஏன்னா இந்த நன்றி உணர்வு இருந்தா அங்க என்ன இருக்கும், ஆவியின் கனிகள் தான் இருக்கும். அப்போ இங்க இருக்கிறதா இங்கே வெளிப்படும், அகத்தின் அழகு முகத்துல தான் தெரியும். அது பழமொழியா இருந்துட்டால் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இது இந்த இருதயத்துல நன்றி உணர்வு இருந்ததுன்னா இந்த நற்குணங்கள் எல்லாம் வளருதுன்னா அது வெளிப்புறமாகவும் தெரியும். நம்முடைய சரீரமும் முகமும் கூட மென்மையுள்ளதாக காணப்படும், மென்மையான தோற்றத்தையும் உண்டாக்கும். இது வெளிப்புறமாகவே, ஆனா உள்ளாக இன்னும் அதிக மென்மையுள்ளதாகவும் நம்முடைய இருதயம். ஏன்னா கல்லு மாதிரி இருந்துச்சா இருதயம் எப்படி போச்சு? மனுஷனுடைய இருதயம் பொதுவா சொல்லும் போது கல்லானதா போச்சு. அது எப்படி ஆயிடுச்சுன்னா சவையானதா மாறினது மாத்திரம் இல்ல, இன்னும் மென்மையாக இன்னும் மென்மையுள்ளதாக மாறி நிற்கும். இதுக்கு காரணம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆவியின் கனிகள் போன்ற நற்குணங்கள் அவைகள் எல்லாம் எப்படித்தான் வளரும்னா அந்த பேசிக் அந்த அடிப்படை நன்றி உணர்வு அல்லது நன்றி அறிதல் அந்த குணம் நம்ம கிட்ட இருக்கும் போது மாத்திரம்தான் இது சாத்தியம். இது இல்லாம தான் கர்த்தத்தையெல்லாம் நன்றி உள்ளவராக தான் இருப்பேன், ஆனா இவர் செஞ்சதை தான் என்னால சகிக்கவே முடியாது. நமக்குள்ள நன்றி உணர்வுக்கு பதிலாக மாம்சத்தின் கிரியைகள் செழிப்படைஞ்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 24 வசனம் நம்ம ஆதார வசனம் நீங்க இப்ப மீண்டும் வாசிங்க.
நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்கப்படுவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள்.
அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். மாம்சிகை சிறல் என்று சொல்றாரு. நீங்க அவர்கிட்ட உண்மையா நடங்க, நேர்மையா நடங்க, நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார் அதை நீங்க நினைச்சு பாருங்க, அதை நீங்க சிந்திச்சு பாருங்க. வெளிப்புறமானதல்ல, இருதயபூர்வமான இருதயபூர்வமானதாக இருக்க வேண்டிய விஷயமாக அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அவர்கள் சொல்றார். எந்த அளவுக்கு அந்த நன்றி உணர்வின் கோட்பாடுகளை மீண்டும் பார்க்கும்போது இருதயம் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறதுக்கு வரைக்கும் நம்முடைய இந்த நன்றி உணர்வு நமக்குள்ள இருந்ததுன்னா இருக்கிறது நோக்கம் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு உண்மையாகவே இருக்கும். அதனுடைய பாருங்க, அது தொடர்ந்து அளவாகவே தான் நாம் பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு உண்மையுள்ளதாகவே இருக்கும். அது மாத்திரமில்ல, நம்முடைய ஜீவியத்தில் அனைத்து விஷயங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறியக்கூடிய எண்ணம் எப்பதான் வரும்னா, எப்போ நம்ம அவருக்கு நன்றி உள்ள உணர்வு உள்ளவங்களாக இருக்கிறோமோ அப்பதான் வரும். அப்பதான் அவருக்கு அவர் என்ன சொல்றாரு கேட்கணும் தோணும். அவர் வேலையே நமக்கு நன்றி உணர்வு இல்ல, அப்ப திருப்தி இல்ல. திருப்தி இல்லைன்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம ஏன் போய் செவி சாய்க்கணும்? அந்த எண்ணம் தான் வரும். நன்றி உணர்வு இருந்தா மாத்திரம்தான் இப்ப நான் எப்படி நடந்தா அவருக்கு பிரியமா இருக்கும். ஏன்னா அவருக்கு எவ்வளவு அவர் எனக்கு எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார் அது ஓடிட்டே இருக்கும். அதனாலதான் நான் எவ்வளவு மகிமையான காரியங்கள் செய்திருக்கிறவருக்கு முன்னாடி அடுத்த நாள் ஏதாவது செய்யணும்னா எப்படி நான் என்ன செய்யணும், அவருடைய நோக்கம் என்ன, அப்பத்தான் தேடத்தோணும், அப்பத்தான் அந்த எண்ணமும் வரும். அது மாத்திரம் இல்ல, இந்த நன்றி உணர்வு ஒருவருக்கு இருக்கும் போது மாத்திரமே அவரால் ஜபம் செய்ய கூட முடியும். இந்த நன்றி உணர்வு ஒருவருக்கு இல்லைன்னா அவரால் ஜெபிக்க கூட முடியாது, ஜெப சிந்தனை கூட வராது. ஒருவேளை வந்தாலும் பங்கேற்றாலும் கடமைக்காகத்தான் இருக்கும். இருதயபூர்வமான உணர்வு பூர்வமான ஜெபம் வரவே வராது. இருதயபூர்வமான உணர்வு பூர்வமான ஒரு ஜெபம் ஒரு புது சிருஷ்டிகிட்ட இருந்து அது அப்பா கிட்ட போகுதுன்னா இந்த ஆத்மால வீசக்கூடிய அந்த ஆத்மாங்கிற அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய மனம் வீசக்கூடிய இந்த நன்றி உணர்வுங்கிற குணம் இருந்தால் மாத்திரமே அது தூப மேகம் போல அப்பாவுக்கு முன்பாக போகும், சுகந்த வாசனையாக போகும். நன்றி உணர்வு இருந்தால் மாத்திரம்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமக்கு ஜபம் வரும், ஜபிக்கக்கூடிய சிந்தனையும் வரும். அப்பதான் பாக்குறதுக்கெல்லாம் நம்முடைய பார்த்த கேட்ட நினைவுக்கு வந்த அந்த உணர்வு எப்படி வரலாம் அப்படின்னா, நம்ம எப்பவோ எங்கவோ முந்தி காலங்கள்ல என்ன எதுலயே நமக்கு தெரியாத ஞாபகம் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஞாபகம் இல்லாத விஷயங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவோ இக்கட்டுக்கு ஆபத்துக்கு மரண கண்ணிகளுக்கு கூட ஒரு சில நேரங்கள் நம்ம தப்பிச்சிருப்போம். எத்தனையோ முறை நம்ம தப்பிச்சிருப்போம். செத்துருந்தா என்னைக்கோ செத்துருக்கணும், ஆனா காப்பாற்றப்பட்டிருப்போம், அது நமக்கு நினைவுல இருக்காது. ஆனா இப்ப உணர்வு வருதா? ஆனா பாத்தீங்களா, தேவன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய மேலான கனமிக்க நிலைக்கு இதைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாருனா, ஒருவேளை அன்னைக்கு நான் சாகாம இருக்கிறத கூட அவர் என்ன செய்திருக்கிறாரு, தடுத்திருக்கிறார். என்னுடைய சாவை அன்னைக்கு கூட அவர் தடுத்திருக்கிறார். நான் அவர் அறியல, ஆனா அவர் என்ன செய்திருக்கிறார், என்னை முன்பாகவே அறிஞ்சிருக்கிறார். அவர் செய்திட்டு அந்த கிருபை குமாரன் மூலம் கொடுத்துட்டு அந்த புண்ணியம் இன்னைக்கு தான் உணர்வு போறதா? என் சின்ன வயசுல நான் சாகுற நிலைமைக்கு கிடந்தேன், ஆனா எப்படியோ பொழைச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. நினைவுக்கு வந்துட்டா உடனடியா இருதயத்திலிருந்து புறப்படணும் நன்றி உணர்வு. ஆமாப்பா, நீங்க அன்னைக்கு செய்துட்டு அந்த ஜீவன் கொடுத்துட்ட கிருபை புண்ணியத்தினாலதான் இன்றைக்கு நான் இவ்வளவு இந்த கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்று சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஏதாவது நன்மைகள் நாம் அடைஞ்சிருக்கிறோமா? ஒருவேளை மறந்துருக்கலாம். எப்பவே எங்கோ மின்னல் போல கிராஸ் ஆகுதா, உணர்ந்த உடனே சிந்திச்சு சிந்திச்சு பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தால், நடந்துட்டு இருந்தால், வேலை செஞ்சிட்டு இருந்தால், அந்த இதை அந்த இடத்துல இருந்து அப்பவே எவ்வளவு பெரிய விஷயம் எனக்கு சிந்திருக்கிறீங்க, நான் மறந்தே போயிட்டேன், எனக்கு நினைவே இல்லை. ஆனா நீங்க என்னை நினைவுலயே வச்சிருந்திருக்கிறீங்களே, அப்படியே வரணும் அந்த அந்த ஆத்மா, இந்த நன்றி உணர்வுங்கிற மலர் மனம் வீசணும் அப்பாக்கு முன்னாடி. அது ஜபம், அதான் ஜபம், உணர்வு பூர்வமான ஜபம். நினைவு வரும்போதெல்லாம் எதையும் பார்க்கும் போதெல்லாம் ஏறெடுக்கக்கூடியது ஜபம், நன்றி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த நன்றி உணர்வு இல்லைன்னா தேவனுக்கு முன்பாக போய் ஜபிக்கிறது கூட சிந்தனை வராது. எவ்வளவு விஷயம் பாருங்க, நம்முடைய சரியில்லாத நிலை போயிட்டு இருக்குதா? அவருடைய வசனத்தை நோக்கி இந்த நன்றி உணர்வு தான் இழுக்கும். நமக்குள்ள அந்த நன்றி உணர்வு இருந்தாதான் போர்வான கலைப்பான இக்கட்டான ஏதாவது ஒரு நேரமா ஏதாவது வாக்கு தத்தங்கள் ஏதாவது வார்த்தைகள் ஏதாவது படிக்கலாம், அந்த இழுப்பு எவ்வளவுதான் உண்டாகும், இந்த நன்றி உணர்வு இருந்தா மாத்திரம்தான் அதை தேடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னுமாக அதிகமாக தெளிந்த புத்தியினுடைய ஆவியை நாம படிப்படியா ஒரே நாள்ல அப்படியே கொட்டிடுறது இல்ல, படிப்படியா 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 இதை நாம சுதந்திரத்துக் கொள்ளணும்னா, எந்த அளவுக்கு நம்முடைய அந்த நன்றி உணர்வு என்கிற மலர் வாசனை வீசுதோ அந்த அளவுக்கு நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அதனாலதான் இங்க நமக்கு அதை சொல்றாரு, நீங்க கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய அந்த மகிமையான வழிநடத்தலான காரியங்களை நம்முடைய சிந்திச்சுட்டே இருக்கணுமா? எப்ப எப்ப தேவன் நம்மை வழிநடத்தின விதம், தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற விதம், தேவன் நம்மை உயர்த்தி இருக்கிற விதம், உயர்த்தி இருக்கிறதுனா தேவனுடைய வார்த்தையின் ஒரு மகத்துவங்களை நாம் புரிந்து கொள்ளணும், தெரியுங்களா? இதைத்தான் சொல்றோம் நம்ம உயர்வுன்னு. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போற அளவுக்கு உடன்படிக்கை பண்ணிருக்கணும், தெரியுங்களா? இதைத்தான் நாம் சொல்றோம் உயர்வுன்னு. இன்னும் மேலாக உயர்த்த அவர் காத்திருக்கிறார். நாம் அவருடைய கருத்தில் அடங்கி இருக்கும் போது இந்த உயர்வுகளை நாம் பெற்றிருக்கிற இந்த விதம், இவைகள் எல்லாவற்றையும் எப்போ 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 நம்முடைய சிந்தைக்குள்ள வச்சுட்டே இருக்கிறோமோ, அப்படி வச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் நமக்குள்ள நன்றி உணர்வே இருக்கும். அந்த நன்றி உணர்வு இருக்கும் போதெல்லாம் தேவன் ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவர்களாகவே நாமும் இருப்போம். எப்போ நன்றி உணர்வான விஷயம் நமக்குள்ள இல்லையோ அப்போ நாம் தேவனுடைய காரியங்களை சிந்திக்க மாட்டோம். தேவனுடைய காரியங்களை சிந்திக்கலாம் இந்த இடம் வெறுமையாயிருச்சு, உலகத்தில் ஆவி சர்வன் உள்ள வந்து புகுந்துடும். அப்ப என்ன நினைப்போம்னா, அவர் அப்படி செய்தார், இவர் இப்படி பேசினார், அவர் அங்க போனார், எனக்கு இப்படி பேசினார், இது அது அது இது அதேதான் சுத்திட்டு இருப்போம். நன்றி உணர்வு நம்முடைய இருதயத்துல இல்லைனா இது போன்ற செயல்கள் நாம செய்துட்டு இருப்போம். இது போன்ற செயல்களை நாம் உற்சாகப்படுத்திட்டு ஊக்கப்படுத்திட்டு நாமும் பங்கெடுத்துட்டு இருப்போம். நன்றி உணர்வு இருந்ததுன்னா அவர் நமக்கு செய்துட்ட மகிமையான காரியங்களை சிந்திக்கிறதுக்கே நமக்கு நேரம் பத்தாது, சிந்திக்கிறதுக்கு நேரம் பத்தாது. இன்னுமாக அந்த வசனத்தை நெருங்கி அதனுடைய ஆழங்களை தேடுறதுக்கே நமக்கு நேரம் பத்தாது. நன்றி உணர்வு அவ்வளவு மேலான ஒரு மலர் போன்ற விஷயம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, பல நூற்றாண்டுகளாக தேவன் நியாயாதிபதிகளின் கீழே வழிநடத்தினார், அப்புறம் ராஜாக்கள் மூலமாகவும் வழிநடத்தினார். ஆனா விஷயம் என்னன்னா, ராஜாக்களின் காலத்துல ஜனங்கள் அடைந்த ஆசீர்வாதத்துக்கும் நியாயாதிபதிகளின் காலத்துல ஜனங்கள் அடைந்த ஆசீர்வாதத்திற்கும் வித்தியாசம் உண்டு. நியாயாதிபதிகளின் காலத்துல தான் ஜனங்கள் அதிகமான ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதே போல தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த நியாயாதிபதிகள் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல தேவன் அவர்களை பயன்படுத்துற விதமும் இருக்கும். இப்போ நாம் அதை அப்படியே நாம் நினைவுக்கு நமக்கு கொண்டு வந்தோம்னா, கர்த்தர் நமக்கு செய்த மகிமையான காரியங்களை நினைத்து பாருங்க, சிந்திச்சு பாருங்கன்னு நம்முடைய இன்றைய நாட்கள்ல நாம எடுத்துட்டோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய நிலை நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய நிலை நாம் ஒவ்வொருவருக்கும் நல்லா தெரியும். நாமளே சொல்ல முடியும். ஏன்னா தேவனவருடைய வசனங்கள் பலவீனர்கள், பைத்தியமானவைகள், இழிவானவைகள், இல்லாதவைகள், அற்பமானவைகள், இப்படிப்பட்ட நிலையில இருந்துதான் நம்ம வந்திருக்கிறோங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய இருதயங்களை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, எவ்வளவு ஒழுங்குக்கு கீழாக இருந்த ஜனங்கள், எவ்வளவு ஒழுங்குகளின் தேவனுடைய சமூகத்தில் நாம வந்து நிக்கிறோங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அவங்கள பாருங்க, மாம்சிக இஸ்ரேலர் பாருங்க, எகிப்தின் அடிமைத்தனத்துல வல்லமை மிக்க ராஜ்யம். அந்த காலகட்டங்கள்ல எகிப்துங்கிறது வல்லமையான ராஜ்யம். அதனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்றதுக்கு மனுஷர் எவருக்கும் சக்தி இல்லாத சமயம் அது. அப்படி அடிமைகள் போல இருந்துட்டு அந்த ஜனங்கள் மாபெரும் வல்லமையால அவங்க மீட்கப்பட்ட விதத்தை அவங்க சிந்திச்சு பார்க்கணும். அதுதான் சொல்ற சாமுவேல் தீர்க்கதரிசி எப்படி விடுவிக்கப்பட்டாங்க எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து. ஏன்னா தெய்வீக உதவி இல்லாமல் மனசுலால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறதுக்கு அந்த ஒரு சம்பவமே அசாட்சி. எப்பவுமே எப்பவுமே தெய்வீக உதவி இல்லாமல் ஒரு மனுஷன் தன்னைத்தானே எப்பவுமே எதிலிருந்து விடுவித்துக் கொள்ளவே முடியாது அடிமைத்தனத்திலிருந்து. அது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தது. நம்ம கொட்டிட்டோம்னா உலகத்திலிருந்து நம்ம இந்த பாஸ்வேர்ட் டைம் இப்பதான் நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள சொல்லுவோம். பஸ்தாவை நினைவு கூறுதலின் நாளுக்கு நாம் நெருங்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுதலுக்கும் நம்முடைய மரணத்தை நினைக்கிறதுக்கும் கூட நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி சமயங்கள்ல ஏன் இந்த சப்ஜெக்ட் பாக்குறோம்னா இப்பதான் நம்ம வர்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க அவர்களை பாருங்க. அவர்கள் எதை எப்படி விடுதலை பண்ணாங்க, விடுதலை பண்ணப்பட்டாங்க, யார் மூலம் விடுதலை பண்ணப்பட்டாங்க, அவங்களுக்கு இந்த விடுதலை பண்ணப்பட்டதை அவங்க எப்படி அவங்க உணரணுங்கிறதுக்காக தேவன் பிரமாணம் கொடுத்தாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம அப்படி இதெல்லாம் நம்ம கேட்ட விஷயங்கள். நீங்க அப்படியே ஒப்பிட்டு பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க. அப்படியே ஒப்பிட்டு பார்க்கும் போது தேவன் நம்மை உலகான சேற்றிலிருந்தும் பயங்கரமான குழி, பயங்கரமான குழிங்கிறது ஆதாமின் மூலம் வந்துட்ட மரணம், உலையான சேருங்கிறது நாம ஏற்படுத்திக்கக்கூடிய சூழல்ல ஏற்படுத்தக்கூடிய பலவீனமான காரியங்கள், பாவங்கள், இதுல ரெண்டுல இருந்தும் நம்மால மீட்படையவே முடியவே முடியாது. உலையான சேருங்கிறது அர்த்தம் அந்த சேர்த்து ஒரு மாட்டிட்டு புதைக்குழி, புதை சேர் சொல்றது தெரியுங்களா, தகதி புதைக்குழின்னு சொல்றீங்களா, அதுல போய் ஒருத்தர் விழுந்துட்டா அவர் என்ன செய்வாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போயிருவாரு, காப்பாற்ற முடியாது. ஆனா அவரு உள்ள விழுந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன செய்வாருன்னா தப்பிக்கிறேங்கிற எண்ணத்துல புது விதமா கை கால உடம்புல ஆட்டுவார். அப்படி ஆட்டும் போது வேகமா தான் உள்ள போவார். நாம கூட அப்படித்தான். ஆகாமியினுடைய பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்களா இருக்கிற நாமோ நம்முடைய சில சுய திட்டங்கள்னால சுய யோசனைகள்னால தப்பிச்சு கொள்ளலாம் ஒரு சில நேரங்களில் பயங்கரமா நல்லா செய்வோம், அப்படி இப்படி எல்லாம் பிளான் பண்ணுவோம். ஆனா நம்ம எல்லாமே உள்ள போயிட்டு இருப்போம். இந்த உலையான சேப்பிலிருந்து மீட்கிறதுக்கு தேவன் மாத்திரமே வல்லவர். மீட்கிறது மாத்திரம் இல்ல, எங்க கொண்டு வச்சார்னா கண்மலையின் மேல நிறுத்தினார். இன்னும் எந்த காலத்திலயும் உங்களுடைய கால்கள் வலுக்காது, தறுக்காது. நீங்களா விழாம இந்த கண்மலை உங்களை தள்ளாது. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அந்த கண்மலையின் மேல நம்ம கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கிறார். இது எப்பவும் வலுக்காது, உள்ளேயும் போகவே மாட்டோம். அப்படின்னா மரண பயம் இல்ல, ஜீவனுக்கென்று அழியாமைக்கென்று அந்த உள்ளதுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவங்க வெறும் ஜீவனுக்கு, நாம அழியாமைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எகிப்தின் அடிமைத்தனத்துக்கும் நாம மீட்கப்பட்டிருக்கிற அடிமைத்தனத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. அந்த ஜனங்களை தேவன் வழிநடத்தின விதம் ஆச்சரியமும் ஆச்சரியம் நிறைந்ததுமா இருந்தது, அதிசயம் நன்றி. நம்மை கூட இன்னைக்கு தேவன் அப்படித்தான் வழிநடத்திட்டு இருக்கிறார். மற்ற மனுஷர்களுக்கும் நமக்கு நீங்க ஒப்பிட்டு பாருங்க, அந்த ஆச்சரியமும் அதிசயமும் என்னன்னு புரியும். தேவன் அதிசயங்கள் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். எப்பவுமே இப்படி ஒண்ணுமே இல்லாத பைத்தியங்களை கூட்டு வந்து ஞானிகளாக ஆக்கி வைக்கிறது எவ்வளவு பெரிய அதிசயம். யாருனால கூடும், எந்த ஞானியினால முடியும், எந்த தத்துவவாதியினால முடியும்? அன்பான சகோதர சகோதரிகளே, இழிவானதைகளையும் அற்பமானதைகளையும் தூக்கி எவ்வளவு உயர்த்தத்துக்கு உன்னதத்துக்கு உயர்த்தி அங்க உட்கார பார்த்து உட்கார்ந்து இருக்கிறது உட்கார வச்சு அழகு பார்க்கறதுல இந்த தகப்பனுக்கு இருக்கிற பெருந்தன்மை எவ்வளவு பெரிய விஷயம். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம், யாராலும் கற்பனையில் நினைத்து பார்க்க முடியாத ஆச்சரியம். அவ்வளவு மகிமைக்கு மேலாக நம்மை வச்சிருக்கிறாரு, உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இந்த ஜீவியத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய கனம் மகிமை இந்த ஜீவியத்திலே இருக்கு. இந்த ஜீவியத்திலே நாம அப்படித்தான், அப்படிப்பட்ட ஜனங்களாகத்தான் இருக்கிறோம், அப்படித்தான் இருக்கிறோம். நாமும் நமக்கு இருக்கிற மாதிரி பரிசுத்த தூதர்களின் பாதுகாப்பு வேற யாருக்கும் இல்ல, நமக்கு கிடைக்கிற மாதிரி தேவனுடைய மன்னாவாகிய சத்தியம் வேற யாருக்கும் இல்ல, நமக்கு கிடைக்கிற மாதிரி பரிந்து பேசுகிறவர் வேற யாருக்குமே இல்ல. யோவான் 9:31 அந்த வசனம் இருக்கும், தேவன் உலகத்தின் பாவங்களுக்கு பாவிகளுடைய ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்ல. ஆனா நமக்கு செவி கொடுக்கிறார்னா நாம் பாவிகள் இல்ல, நீதிமான் ஆக்கப்பட்ட நிலை. இந்த நிலையை நீதிமான் ஆக்கப்பட்ட நிலையிலிருந்து அதை தக்க வச்சுக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நம்ம வழிநடத்தப்பட்டு இருக்கிறோம். அதுல அடிக்கடி கரைகள் படிஞ்சிட்டாலும் கழுவிக்கிறதுக்கு சுத்திகரிச்சிருக்கிறதுக்கு இந்த ரட்சகர் மாத்திரம் நமக்கு இல்லைன்னா நம்முடைய ஜீவியம் எப்பவும் முடிஞ்சு போயிருக்கும். உடன்படிக்கை பண்ணிட்டு அடுத்த நாள்லயே செத்துருக்கணும் நாம எல்லாம். தேவன் அன்னைக்கு மாத்திரம் கணக்கு தொடங்கி இருந்தார்னா நம்முடைய வாழ்க்கையில அடுத்த நாளே நம்ம உடன்படிக்கை பண்ணிட்டு அடுத்த நாளே முழு உண்மையா மாறிட்டோமா, நடக்கிறோமா? இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு குறைகள் இருக்கு, எவ்வளவு பலவீனங்கள் இருக்குது, இவ்வளவு பலவீனங்கள்ல இருந்து இன்னும் நாம நிலைச்சிட்டு இருக்கிறோம்னா நம்ம கண்ணு பார்க்க எத்தனையோ சகோதர சகோதரிகள் இந்த மெய்யான ஐக்கியத்திலிருந்து ஆசீர்வாதத்திலிருந்து விலகி போயிருக்கிற நம்மளே பாக்குறோமே. இந்த வாய்ப்புக்குள்ளேயே இல்லாம வெளியே போயிருக்கிறத எத்தனையோ பேர் நம்ம கண்ணுல பாக்குறோமே. நாம இந்த கண்மலையில இன்னும் நாம நிக்கிறோமே, இன்னும் நிக்கிறோமே. யாருடைய திறமையினால? கர்த்தருடைய புண்ணியத்தினால மாத்திரம்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். எவ்வளவு மேலான விஷயம், எவ்வளவு மேலான விஷயம். நிறுத்தியிருக்கிறோம். நாளுக்கு அருமையான மக அருமையும் மேன்மையான வாக்கு தத்தங்கள், அந்த வாக்கு தத்தங்கள் நிமித்தம் நம்முடைய இருதயம் அடிக்கடி அப்படியே சளி கூறுது, சந்தோஷப்பட்டு போகுது, சந்தோஷப்பட்டு போகுது. அது மாத்திரம் இல்ல, தேவன் நமக்கு செய்திருக்கிற சகாயங்கள் அதெல்லாம் நம்ம விவரிச்சோம்னா அவ்வளவு மேலான விஷயங்கள் இருக்கு. அந்த அவ்வளவு மேலான ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிற ஜனங்களாக இருக்கிறோம் நாம. யோவான் 14:15
நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள்.
இந்த ஒரு ஆசீர்வாதமும் கூட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நமக்கு மாத்திரம்தான். அவருடைய கற்பனைகளை கை கொள்வதனால, அந்த கற்பனைகளை கை கொள்வதன் நிமித்தம் அவருடைய உடன் சகோதர சகோதரிகளுக்கு ஊழியர் செய்யக்கூடிய வாய்ப்பு, அது சகோதரனா இருக்கட்டும் சகோதரியா இருக்கட்டும் எந்த வகையிலையும் நமக்கு அந்த வாய்ப்பு. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மாத்திரம்தான் அனுதினமும் தேவனுடைய கட்டளைகள் பிரகாசம் அடையும். இந்த மாதிரி இவ்வளவு பெரிய அந்த அவர் செய்திருக்கிற மகிமையான காரியங்களை நினைத்து பார்க்கிற ஜனங்களுக்கு மாத்திரம்தான், அவர் செய்திருக்கிற ஆச்சரியமான அதிசயமான அவர் கொடுத்திருக்கிற இந்த சிலாக்கியங்களுக்கெல்லாம் நன்றி உணர்வு கொண்டவர்களாக இருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரம்தான், இருதயத்தில் நன்றி உணர்வு உள்ள ஜனங்களுக்கு மாத்திரம்தான் தேவனுடைய கருதலான சத்தியங்கள் பிரகாசமாக தெரியும். அவர்களால் மாத்திரம்தான் வசனங்களின் பிரகாசத்தை கவனிக்க முடியும். அவர்களால் மாத்திரம்தான் வெளிச்சத்துக்குள்ளாக வெளிச்சத்தை அவர்கள் தான் காண முடியும். தினந்தோறும் புதிய அர்த்தங்கள் அப்படின்னா வெளிச்சம் புதிய அர்த்தங்களை அவர்கள் அல்லது புதிய பலனை அவர்கள் அந்த வசனத்தின் மூலமாக பெற்றுக் கொள்வாங்க. அப்படி பெற்றுக்கொள்வதற்கு அவங்க வச்சிருக்கிற அடிப்படை தேசிக்க அடிப்படை என்னன்னா நன்றி உணர்வு. கர்த்தர் நமக்கு மத்தியில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் அப்படிங்கிற அந்த நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வு மாத்திரம் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இவ்வளவு நன்மைகளையும் நமக்கு கொண்டு வரும், இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொண்டு வரும். நம்ம பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு புரியும் தேவன் எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார். ஒருவேளை நம்ம ஜெபம் பண்ணணும்னா நம்முடைய ஜீவியம் உள்ள நாள் முழுக்க நம்ம நன்றி மாத்திரமே அவருக்கு சொல்லிட்டு இருந்தா கூட பத்தாது, அவ்வளவு நன்மைகள் நாம வாங்கியிருக்கிறோம். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த நன்றி உணர்வு இல்லைனா என்ன ஆகுங்கிறத இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் சொன்ன அந்த கடைசி வசனங்கள் படிங்க.
நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால்
வாசிங்க,
நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசம் அடைவீர்கள் என்றார்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கு செய்த மகிமையான காரியங்களை நினைத்து பார்த்து நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருங்கள். இவ்வளவு வாங்கியும் இவ்வளவு கேட்டோம் இவ்வளவு தெரிஞ்சோம் இன்னும் பொல்லாப்பு நீங்கள் செய்தீர்களானால், அவர் சொல்ற வார்த்தையினுடைய அர்த்தம் புரியுதா, நாசம் அடைவீர்கள். மாம்சீக இஸ்ரேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்கு. ஆவிக்குரிய இஸ்ரேலர்களா இருக்கிற நமக்கு அடிக்கடி இதை சிந்தித்து பார்க்காம, தேவன் கொடுத்திருக்கிற இந்த மகிமையான காரியங்களை உணர்ந்து பார்க்காம, அவைகளை சிந்தித்து பார்க்காம, அவைகளுடைய இருதயம் அவைகளை நம்முடைய இருதயத்தில் வச்சு உணர்ந்து பார்க்காம, உணர்வதன் மூலம்தான் நன்றி வெளிப்படும். அந்த உணர்த்துதலின் மூலமாக நன்றியை வெளிப்படுத்தாம அவருடைய வழிநடத்தல்கள் மேலையும் அவர் ஏற்படுத்தி இருக்கிற ஏற்பாடுகள் மேலையும் நாம கோபமும் எரிச்சலும் அடைகிறவர்களாக நாம இருந்தோம்னா நாம் நன்றியற்ற ஜனங்கள். அப்படி நன்றியற்ற ஜனங்களாக இருந்தோம்னா சுருக்கமா அங்க சொன்னாங்க நாசம் அடைவீர்கள். நமக்கு அது எப்படி பொருந்தும்னா, கர்த்தருக்கும் அவருடைய ஊழியத்துக்கும் அவரோடு கூட பங்கெடுத்ததற்கான சபை வாய்ப்புக்கும் நாம் பாத்திரமற்றவர்கள். அவ்வளவுதான், நன்றி உணர்வு இருக்கும் பொழுது மாத்திரமே தெய்வீக ஆசீர்வாதங்களையும் தேவ ஐக்கியத்தையும் நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். நாமும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாக்கு தத்தங்களை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். நன்றி உணர்வு இல்லைனா நாமும் அவருக்கு விரோதமாக முறுமுறுக்கவும் அவருடைய வழிநடத்தல்களை குறித்து எரிச்சல் அடையவும் கோபம் அடையக்கூடியவர்களாகவும் இருந்து நாமோ பாத்திரமற்றவர்களாக போய்விடுவோம், தகுதியற்றவர்கள். அவ்வளவுதான், தகுதியே இல்லாமல் போயிடும். ஆனாலும் தேவன் நமக்கு சத்தியம் கொடுக்கிறது நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு தான். அந்த இந்த வசனங்கள் சத்தியங்கள் நாம் வாசிக்கும் போது உள்வாங்கும் போது நம்மை சுத்திகரிச்சுட்டு கிருபையின் சிங்காசனத்தை நோக்கி ஓடி கிருபையின் சிங்காசனத்திலிருந்து வரப்படக்கூடிய கிறிஸ்துவின் புண்ணியத்தினால நாமை நாம் சுத்திகரித்துக் கொள்ளலாம். சுத்திகரித்துக் கொள்ளும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் தப்பிக்கொள்ள முடியும், பாக்கியவான்களாகவும் ஆக முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, நம் சப்ஜெக்டுடைய நிறைவுக்கு நாம வர்றோம். அப்ப நாம இந்த இதில் பார்க்கும்போது நன்றி உணர்வு ஒரு புது சிருஷ்டிக்கு எவ்வளவு முக்கியம், இந்த நன்றி உணர்வை பொறுத்துதான் அவருடைய ஜீவியமும் அவருடைய ஆசீர்வாதமும். நன்றி உணர்வு ஒருவருக்கு இல்லை என்றால் அவர் பாக்கிரமத்து நிலைக்கு போய்விடுவார். ரொம்ப முக்கியமான விஷயம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் பஸ்காவை கொண்டாட நியமத்தை கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? தலைமுறை தலைமுறை சோதனை இது உங்களுக்கு பிரமாணமா இருக்க கிடவுதுன்னு சொன்னார். ஏன் சொன்னார்? ஒருவேளை வரக்கூடிய 4, 5, 10 தலைமுறைகளுக்கு பின்னாடி வேறு அவருடைய ஜனங்கள் வருவாங்க, வேறு சங்கதியினர் வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஏன் இதை நாம கொண்டாடணும் அப்படின்னா, இப்படி நாங்க எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தோம் நம்ம முன்னோர்கள் எல்லாம். அப்போ மோசையின் மூலமாக தேவன் இப்பேற்பட்ட விடுதலையும் ரட்சிப்பை கொடுத்தார். கனவுல கூட நினைக்க முடியாதபடி ஆச்சரியமா கடலை பிளந்து வழி நடத்திட்டு வந்தார். இப்படித்தான் நம்ம மீட்கப்பட்ட ஜனங்கள், இப்படி வனாந்திர பிரயாணம் வந்தோம், இப்படித்தான் நம்ம ஒரு ஒரு பெரிய தேசம் நாம அடைஞ்சிருக்கிறோம். இவ்வளவு ஆசீர்வாதங்களும் கனமும் தேவன் கொடுத்த அந்த விடுதலையின் மூலமாகத்தான் அப்படின்னு இவங்க சொல்லணும். இப்படி சொல்லுவதன் நிமித்தம் தேவன் செய்திட்ட அந்த மகிமையான காரியங்களை இவர்கள் நினைவு கூறணும். நினைவு கூறுவதன் நிமித்தம் இருதயத்துல நன்றி உணர்வு பெருகணும். தேவனுக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாக இவங்க இருதயத்தில் நன்றி உணர்வு பெறுகிறோம். இதற்காகத்தான் தேவன் அவங்களுக்கு பஸ்காவின் நியமத்தை கொடுத்தார். நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், ஆண்டவர் நமக்கு புதிய நியமம் கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு இருந்த நியமம் இல்ல, புதிய நியமம் கொடுத்திருக்கிறார். அப்பமும் திராட்சை ரசமும்மா, இது அடையாளங்கள். இந்த வெறும் அடையாளங்களை புசிக்கிறதுலையும் பருகிறதுனாலையும் மாத்திரம் நம் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போவது அல்ல. ஆனா அடையாளங்களோடு சொல்லப்பட்டிருக்கிற ஆழமான அர்த்தங்களுக்கு நம்ம உட்படுத்திக் கொள்ளும் போது மாத்திரம்தான் இதை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அப்ப கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது நோக்கமும் நானே ஜீவ அப்பம் இன்னும் அநேக வார்த்தைகள் கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டு இதை வருடம் என் நினைவாக இதை செய்யுங்கள். ஏன் ஏற்படுத்தி கொடுத்தார்னா, அன்பான சகோதர சகோதரிகள், இதனுடைய நோக்கம் என்ன? பல கருத்துக்கள் நான் பார்த்திருக்கிறோம். இதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? இழிவானவைகளும் இல்லாதவைகளும் பைத்தியமைகளும் தகுதியற்றவர்களும் பலவீனர்களுமாய் கிடந்த நீங்க என்னுடைய சரீர அங்கங்களாகும்படியான மிகப்பெரிய வாய்ப்பு என் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நிறைவேற்றுவதன் மூலமாக நீங்க இதை ஏற்படுத்தி கொடுத்த காரணகர்த்தராகிய பிதாவாகிய தேவனுக்கு உண்மையும் நன்றியும், அதை செயல்படுத்தும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற என் நிமித்தம் நீங்க உண்மையும் நன்றியும் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கும் சிலாக்கியங்களுக்கும் உண்மையும் நன்றியுள்ள இருதயமா எப்போது இருங்க. நன்றி உணர்வு குறைதான், நீங்க நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. நினைவு கூறுதலின் நாளுக்கு நாம எந்த விதத்துல பாத்திரவான்கள் நினைச்சு பாருங்க. ஆண்டவருடைய மரணத்தை நினைச்சு நினைவு கூறுறதுக்கு, அவருடைய சீசராகிறதுக்கு எந்த தகுதி நம்ம கிட்ட இருந்துச்சு? முந்தி காலங்களை விடுங்க, கடந்த ஒரு வருஷ காலத்துல கர்த்தர் நம்ம மேல நடவடிக்கை எடுத்திருந்தார்னா யார் ஒருவர் தப்பிக்க முடியும்? ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு தூரம் நம்ம பேர்ல இருக்கு? எத்தனை முறை கர்த்தர் நமக்காக பறிஞ்சு பேசிட்டே இருக்கிறார். இன்னும் ஒரு வாய்ப்பை வச்சிருக்கிறாரு. உடன் அந்த பஸ்காவின் நினைவு கூறுவதனால நம் பங்கு பெறும்போது முழுமையான மனப்பூர்வமான ஐக்கியத்தோடு பாத்திரத்துல பானம் பண்ணி வெளியே வரும்போது வரும் பாருங்க, ஒரு சந்தோஷம், எவ்வளவு ஆனந்தமான சந்தோஷம். அப்பதான் அந்த பூ அப்படியே மலரும், நன்றி உணர்வுள்ள பூ, அவ்வளவு சந்தோஷம் நிறைவா வரும். அந்த சந்தோஷம் நமக்குள்ள வரும்போது நம்ம மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம், விசுவாசிக்கிறோம் நம்முடைய கிரீடம் இன்னும் நம்ம தலைக்கு மேலதான் இருக்குது. இது எல்லாத்தையும் உணர்ந்து பாக்கிறதுக்கு, இது எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்க்கால் தான் இருந்துச்சு, கிருபையின் வாய்க்காலாகிய கிறிஸ்து இயேசு. அவரை நாம் நினைக்கும் போது நம்முடைய இருதயம் நமக்காக ஜீவனவே கொடுத்துட்டு தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டு இன்னைக்கு உயிரோடு இருந்து நமக்காக இவ்வளவு காரியங்களை செய்துட்டு இருக்கிற நம்முடைய ஆண்டவர் மேல நமக்கு எவ்வளவு நன்றி இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல எவ்வளவு நன்றி இருக்கணும். எந்த நம்முடைய தகுதியை ஒப்பிட்டு பாருங்க, அவர் செய்திருக்கிறவைகளை நன்மையான மகிமையான காரியங்களை சிந்தித்து பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க. இந்த நினைவு கூறுதலுக்கு எத்தனையோ விதத்தில் ஆயத்தப்பட்டிருக்கலாம், ஆனா இந்த விதத்தில் ஆயத்தப்பட்டு பாருங்க. அந்த நினைவு கூறுதல் முடிந்த உடனே நம்முடைய இருதயம் எவ்வளவு சந்தோஷப்பட்டு பாருங்க. தேவனுக்கு பிடிச்ச குணம் இந்த அருமையான இருதயத்திலிருந்து நன்றி உணர்வுங்கிற வாசம் வீசும் போது அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேவன் பேரலையும் கர்த்தர் இயேசு பேரலையும் நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள் நமக்கு எந்த விதத்திலையாவது எப்பவாது ஒரு சின்ன விஷயம் செய்திருந்தா கூட நம்ம இதயத்துல நன்றி உணர்வு இருக்கணும். உடன் சகோதர சகோதரிகள் இருக்கணும், காட்டணும், வாய்ப்பு கிடைக்கும் போது காட்டணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், எந்த விதத்திலையும் நாம் எந்த விதத்துல பெற்றிருக்கிற காரியங்களுக்கு தேவன் தான் காரணக்கர்த்தர், கிறிஸ்து இயேசு தான் கிருபையின் வாய்க்கால். நம்முடைய உடன் சகோதரர்கள் ஏதோ ஒரு விதத்துல காணணும். இதை நாம உணர்ந்து பார்த்திருப்போம். உணர்ந்து பார்த்துட்டு இவ்வளவு பெரிய பஸ்காவை நாம் அனுசரிக்கிறதுக்கும் ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்கும் அடிப்படையாக தேவன் நமக்கு செய்திருக்கிற இந்த மகிமையான காரியங்களை தவிர வேற ஒரு தகுதியும் இல்லை. நான் பாத்திரவானாக என்னை தேவன் எண்ணி இருக்கிறார்னா நான் அவருக்கு எவ்வளோ நன்றி உள்ளவனா இருக்கணும். இந்த நன்றியறிதல்ங்கிற உணர்வு நம்ம வளர்த்துக் கொள்வோம். இந்த நன்றியறிதல்ங்கிற உணர்வை நம்ம வளர்த்துக் கொள்வோம். சாதாரணமான ஜீவன் இல்லை, இன்னும் மகிமையான ஜீவனுக்கு நம்ம வழிநடத்தப்பட்டிருக்கும் போது நம்ம எவ்வளவு சொல்லணும். சாதாரணமா ஒரு மனுஷனுக்கு நீங்க ஒரு 10 ரூபாய் போட்டீங்கன்னா ரெண்டு கையும் இதுக்கு ஐயா ரொம்ப நல்லா இருக்கிற புண்ணியவானே சொல்லுவான். எவ்வளோ மகிமையை கொடுக்கிற தேவன் அதை மீண்டும் மாமா இந்த வாய்ப்புக்குள்ள நாமும் இருக்கிறோங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு நியமத்தை நமக்கு கொடுத்து அதை மீண்டும் மீண்டும் நாம் நினைவு கூறும்படி செய்திருக்கிறான்னா உண்மையாகவே நாம் நினைப்போம். நம்முடைய இருதயம் மிகுந்த நன்றிக்குள்ள இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நன்றி உணர்வு அருமையான, அது உணர்வுகளும் உணர்ந்து சொல்றோம், அருமையான மனம் வீசக்கூடிய ஒரு மலர். இந்த மலரின் மனத்துக்கு முன்பாக வேற எதுவுமே இல்லை. தேவன் அவருடைய கிருபையை நமக்கு தந்ததற்கு அவருக்கு நன்றி. கர்த்தர் வழிநடத்தின தயவுக்கு நன்றி. வாய்ப்பு கொடுத்த சபையாருக்கு நன்றி. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி.